Garut Tusare, Indri Menteri Duma.
Om Suti Mulasane Menteri Duma ni, aushad pilihbandu katakan me awastave api tamatna satu ting megan katakan none, api wisheseng rajita senaratna amet tumata tapi me awastave disuti on tuin none, api raje Wadah pernapu amati orang ekhati itu, api itu mar subuh patenu. Muka deh, besar ausaha maafia waktu mana, ahasa usat api ini nahinsak, rogi inte, betak, evidemak, daragan, ausaha dia gan, beri matte waktu mana, vivida tatkaya niatate, ada api rogi in besar wasen sahanya kelabunu, me ausaha mila adu kiri mu pilih bandu. Hebe matte kaya nak naga tuh. मैं आवश्यक मिला आडू कला दिखे ला खाऊं तो दान नहीं रुपया तीस पहाड़ तीस साठ दिवे के पेनडोल कार्ड देगा रुपया पहाड़ों के दासे इट आडू ना के ला खाऊं तो दान नहीं ये तो कोटा एक कम ये हादवात सात कम संधा आवश्यक न ये उपकरण आडू ना के ला खाऊं तो दान नहीं अत्यावश्यक आवश्यक दवार
Betul, kami bawa keran ni pak. Saya kata orang, awak ini berapa?
Kau tu dah ni, mama ekai macam ni. Kau tu macam sana, ha, api tu suap ada ni. Pahuge kal parikhe dulu api dekka, wajib orang, awasah tu pratibhati nisa api tu gasak apa hati, eva kita baca gini gana, mila gana, siapa dekka? Itu kau tu, rupiah visi pandah ada, tis dah ada. Aksi kah ke dagan apa, apa ahinsa ke wedi itu rogi apa tidak kah? Hebat, aduh, nomilai rohal orang kehilalah, aduh aksi kah ke dagan itu nomilai, hebat, kisima subuh petu makna, apa rata sahuk kiamat itu rata subuh petan nitne, anur subuh petan nitne, kardwa subuh petan nitne, ege kisima wasya kah titne, ini mana, mekaran ege nama, khususeng, awdane umkaran doori, dan siye te pahak wedi ini mak ganat amoy, apa mekata agran ni? Jadi siar paha ke value mak gana katakan ni istirahat la siar te hatta khatay waking mila adu ecce gana. Jadi siar paha ke value mak gana hitan istilah siar te hatta khatay waking mila value ecce gana. Mereka dana kau tu kira kata saya apa itu jalan prasni. Apa khususnya apa ekat kian none? Saya apa anu itu jalan suksesi bawa ekat amai. Torang gahan ne, board gahan ne, banner gahan ne, usahatian ne, mana apa keruwa kila ekat belle laga ni ne. Raja khati dan rata khati itu, api-api ahinsa ke jantah awat kerana wasfena, yutu kama api kerla tienna, mereka terung ganiu mamitane api samajya satu dia. Hebat dah mevena kota, raja senarat jamet tuan, tanin tanah bayna me rohal lola bed ni kud kerwa depan se bilputak ni kud kerno, bilputak ni kud kerno. Dah api dah ye bilputak ni kud kerana, ye raja esin labadun pratikare watina kum. ये लाभाधन बेहत है तो लवाटीनाक हम ओबवेनु में मच्छर मुद्रा क्वाय कराया कि ये नहीं हैंगी म लाभाधन ने तमाहे बिल पता नहीं गुद करा ना भाई साल लगा ना नहीं अबे मेक अपनी बांधवात मारक पात तक ऐंही तन व्यर्थ दूसरी कौन है कि ऐंही तन आये मेक अपनी बांधवात विशेष हिंग दोस्ती अन्नर पटांग आरग Arah apa hitapu andu, api danagat me iya pereda. Dan pelikar roge akeh me hadila, maharaga me rohara te gipuham, masa dekak tu na kwedagan kalla, urunar passe, spiritualing rohalin tiket kapal ayono, dah ngoyak pratikar iwarai, kanda kemudian dia kala bila, honda unwatur te gak nala, santoseng indarin te merida te kena tiket kapal ayono. Ane itu api api ganggola minusuhitane, dah ngitung keranda tiyan pratikar te iwarai, dah ngitung me metering har pratikar ne. Dengan ini merenda, tamai me irarin ne, apa hole dawe ikkagne ano, ne, abis pasi tamai dana gatte, apa raja meka tu tu awat pasi tamai dana gatte, metek kala yak pahugi anu, hema rogi ikkunye me pilka awak sandha, rupiah laksa pahalway wengkar lati, laksa pahalway wengkar lati, ne pilka rogi ikkunye, eh pilka rogi ikkunye, eh laksa pahalway tadalway ne beti kedilai urunar pasi. ටිකට් කපනවා ටිකට් කපලා ආපහු එනවා අපි හිතන්නේ ලෙඩාගේ ප්‍රතිකාර ඉවරයි දැන් ඉතින් මැරෙන්න ආසන්නයි කියලා නෑ රජයෙන් වෙන් කරපු මුදල අවසන් වෙන නිසා තමයි
ඕඩර් ප්ලීස් ඕඩර් ප්ලීස් ගරු ශාන් සේමසිංහ මහත්තයා මූලස්සනේට පැමිණිනම්
අර හිටියද මිනිත්තු 10ක් වැඩි කරලා
කතා කරන්න ගරු මන්තුමා
හැබැයි කියන්න සන්තෝසය අද මේ වෙනකොට අපි නැවතත් රාජසේනාරත් මහත්මයාට අපි ස්තුතිවන්ත වෙනවා රුපියල් ලක්ෂ 70 80 සමහරලාට 100 ඉක්මවපු පිළිකා රෝගීන් අද මහරගම ප්‍රතිකාර ලැබනවා ඉතින් ඒකම විශේෂයෙන් කියන්න ඕනේ මේ වඳපෙත්තක් පිළිබඳව අපේ රටේ පහුගිය දවස්වල විශාල කලබගෑනියක් වුණා විශාල දේපොළ හානියක් වුණා මිනි මැරුණා විශේෂයෙන් අපි ඒකටත් ස්තුතිවන්ත වෙන්න ඕනේ දැන් ඒ අවශ්‍ය පරීක්ෂණ නිම වෙලා දැන් මේ වඳපෙති නැත තිසර පටවල ඒ වඳභාවයට පත් කරන කාරණා නැත ඒ මිත්‍යා මත දැන් අද දුරස් වෙලා තියෙනවා ඒ නිසා ඕනම කෙනෙකුට පුළුවන් අද මේ ඒ වගේ ස්ථානයකින් ආහාර ගන්න බය නැතු ඉන්න. එතකොට මම දැක්කා අපේ සිසර ජයකොඩි මන්තුමා මේ ඉන්දියන් විරෝධී භාවයක් හරියට ප්‍රදර්ශනය කළා මම කනගාටු වෙනවා. අපි ඉන්දියාවට මේ සෞඛ්‍ය ක්ෂේත්‍රයත් එක්ක විරුද්ධ වෙනවා නම් ඉන්දියාවෙන් අපිට ආපු මේ ආයුර්වේදය කියන එකත් දැන් අපි ආපහු විසික් කරලා දාන්න ඕනේ. මොකද අපේ රටට ආයුර්වේදය කියන එක ආවෙත් ඉන්දියාවෙන්. එතනින් පටන් ගත්තාට පස්සේ දැන් අර 1990 ගිලන් රත සේවය එනකොටත් කිව්වා ඒක පිටිපස්සේ රෝතු සේවය එනවා මෙන්න ලොකු ප්‍රශ්න ඇති වෙනවා කලබගෑනියක් ඇති වෙනවා කියලා. ඉතින් අපි හරි ලොකුකමට කතා කරාට ඉන්දියාවට ගැරහුවට අපි හදිස්සියක් සිද්ධ වුණොත් අපි අපේ ඉන්දියාවේ තියෙන සෞඛ්‍ය පහසුකම් වලට අපිට කිට්ටු කරන්නත් බෑ. අපි ඉන්දියාවෙන් ලබාගත හැකි ආදර්ශ අපේ ලෙඩුන් රෝගීන් වෙනුවෙන් අපි ලබා ගන්නවා නම් මම හිතන්නේ මිනිසාගේ පරමායිතිය තමයි ජීවත් වීම. ඉතින් ඒ නිසා ඒ පිළිබඳවත් එහෙම වර්ධියට බලන්න එපා කියන එක මම විශේෂයෙන් කියනවා. ඒක මට කියන්න තියෙන කාරණයක් තමයි දැන් අය පරණ සිංහලයේ කතාවක් තියෙනවා අර පය බරවායට පිටිකර බෙහෙත් ගල්වන්නාසේ කියලා. කකුලේ තියෙන බරව රෝගයට මේ පිටිකර බෙහෙත් ගල්වන්නාසේ කියලා ඔය පරණ ඔය වෙද මහත්තුරුන්ගේ තිබිච්ච කතාවක් මේ. ගම්මන්පිල මහත්තයා මන්දියා බල්බලා හිනා වෙනවා. එතුමල්ලගේ ඒකාබද්ධ විපක්ෂ කණ්ඩායම දැන් ඊයේ පය බරවායට පිටිකර බෙහෙත් ගල්වුවා පයේ තියෙන බරවායට පිටිකර බෙහෙත් ගල්වන වැඩසටහනක් ඊයේ දියත් කළා. මොකද ඒක තමයි ඔතුමාට තියෙනවා. ඔව් එතකොට
මන්තුම ඔතුමාට මිනිත්තු දෙකක් තියෙනවා තව.
මට අපේ ජේසි අලවත්වල මන්තුමාගේ කාලයත් ලැබෙනවා ගරු මන්තුමා. ඉතින් පය බරවා
මන්තුමා ඒ කාලය ලබා දීලා අවසానයි.
පය බරවායට පිටිකර බෙහෙත් ගල්වන්නාසේ වැඩක්. දැන් හිටපු ජනාධිපතිතුමා ඇතුළු ඔය ගම්මන්පිල මහත්තයා ඇතුළු ඒකාබද්ධ විපක්ෂයේ කණ්ඩායමක් 255 දෙනෙකුගෙන් යුක්තව අස්සන් අරගෙන මේ ආණ්ඩුවට විරුද්ධව දැන් මේ බේතක් බඳින්න දැන් අගමැතිතුමාට විරුද්ධව විශ්වාස භංගයක් බාර දුන්නා. හැබැයි හිටපු ජනාධිපතිතුමත් එක ගියාට හිටපු ජනාධිපතිතුමා අස්සන් කළේ නැහැ ඒ විශ්වාස භංගයට. ඇයි එතුමා අස්සන් කළේ නැත්තේ? අනිවාර්යෙන් එතුමාලා දන්නවා ඒකාබද්ධ විපක්ෂ කට්ටිය මේ විශ්වාස භංගයේ ජයග්‍රහණය කරන්නේ මේ විශ්වාස භංගයේ පරදිනවා. ඒ එතුමාලා උත්තරීතරයි කියන එතුමාලාගේ නායකයා තුන්වැනි වතාවටත් ආයේ පරද්දවන්න බැරි නිසා තමයි එතුමා මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමා ලව්ව ඒක විවෘත ඒක අස්සම් කරන්නට කටයුතු නොකළේ. මොකද තුන්වැනි පාරටත් එහෙම වුණා නම් මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමා පැනදෙනවා. ඉතින් ඒකම මට තව විනාඩියයි ගරු මන්තුමනි. ඒකම මම කියන්න කැමති දැන් විශ්වාස භංගය පාර්ලිමේන්තුවට ගෙන එන්නට දින නියම වෙලා තියෙනවා අප්‍රේල් 4 වෙනිදාට. ඒකත් හොඳයි. හැමදාම මේ අරාජිකයි මේ ආණ්ඩුව කඩාර වැටෙනවා අගමැතිතුමා යනවා. මෙහෙම අස්ථාවර මානසිකත්වයක් රටට දෙනවට වැඩිය ස්ථාවර මානසිකත්වයක් අපේ රටට ඇති කරන්න අප්‍රේල් 4 කියලා කියන්නේ අපේ හොඳ මාසයක්. අප්‍රේල් 4 වෙනිදා වෙනකොට සාමාන්‍යයෙන් අපේ ගම්වල
අවසාන ගම්මන්තුවා
තව තප්පර 30යි. අප්‍රේල් 4 වෙනකොට අපේ ගම්වල ගෙවල් වල තියෙන මකුළු දැල් ටික සේරම කඩලා සුද්ධ බුද්ධ කරලා ගෙවල් ඇතුළේ තියෙන කුණු ටික එළියට දාලා එහෙම කලෙලි කරනවා වගේ අපේ මේ ආණ්ඩුවටත් අලුත් පින්තාරුවක්
අවසාන ගම්මන්තුවා
තව තප්පර 10යි අලුත් පින්තාරුවක් දාලා මේ තියෙන පරණ කුණු කන්දල්
අවසාන ගම්මන්තුවා
අලුත් ආණ්ඩුවක් නව ගමනක් යන්නට අවශ්‍ය වෙන කටයුතු අප්‍රේල් 4 වෙනිදා මේ විශ්වාස භංගයේ
පරණ
අපි අලුත් ගමනක් යනවා කියලා
අවසාන ගර්මන්දුවා
මගේ වචන ස්වල්පව අවසන් කරනවා බොහොම ස්තුතියි.
Next honorable Vielendran You have 14 minutes.
கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய சுகாதாரம் மற்றும் புலமைச்சத்து தொடர்பான விவாதத்திலே பேச கிடைத்த வாய்ப்புக்கு முதற்க நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலே இந்த நாட்டிலே எங்களை பொறுத்தளவிற்கு நாங்கள் பேச்சளவிலே நியாயபூர்வமாக பேசுகின்ற விடயங்கள் அது இனவாதமான முறையிலே பலருக்கு பட்டாலும் பலர் அதை பேசாமல் செயற்பாட்டு ரீதியாக அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதுதான் எங்களுக்கும் எங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வேதனையான சம்பவமாயிருக்கின்றது. உண்மையிலே கடந்த காலங்களிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே போதனா வைத்தியசாலை தொடக்கம் வழங்கப்பட்ட சாதாரண சிற்றூழியர் நியமனங்களில் கூட அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞ யுவதிகள் புறக்கணிக்கப்பட்டிருந்தார்கள். இன்று கூட பொலனர்வையிலிருந்து நூற்றுக்கணக்கானவர்கள் அங்கே வந்து வேலை புரியும் நிலைமை இருக்கின்றது. ஆனால் நாங்கள் புலனர்வையில் இருக்கின்றவர்களுக்கோ அல்லது வேறு மாவட்டங்களில் இருப்பவர்களுக்கோ வேலைவாய்ப்புகளை வழங்க வேண்டாம் என்று கூறவில்லை. ஆனால் அந்த மாவட்டத்திலே படித்து முடித்த எத்தனையோ இளைஞர் யுவதிகள் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகின்ற நிலைமை இருக்கின்றன. ஆகவே 100 நாள் வேலை திட்டம் தொடக்கம் சில அமைச்சுக்களிலே வழங்கப்பட்ட வேலைவாய்ப்புகளிலே 100 நாள் வேலை திட்டம் தொடக்கம் இனரீதியான பாரபட்சம் காட்டப்பட்டிருக்கின்றன. சில அமைச்சர்கள் மாவட்ட அமைச்சர்களாக குறிப்பிட்ட இனத்துக்குரிய அமைச்சர்களாக தொகுதிக்குரிய அமைச்சர்களாக செயற்படுவது வேதனைக்குரிய விடயம். அது அமைச்சர் என்பவர் நாடளாவிய ரீதியிலாக ஒரு எல்லாருக்கும் பொதுவான ஒருவராக செயற்பட வேண்டும். இதுதான் உண்மையான விடயம். ஆகவே இன்று கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற ஒரே ஒரு போதனா வைத்தியசாலை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை எங்களுடைய கௌரவ சுகாதார அமைச்சர் அவர்கள் கௌரவ ராஜித சனத்தன் அவர்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். இந்த நல்லாட்சி அரசாங்கத்துக்குள்ளே நீங்கள் பல பௌதிக வளம் சார்ந்த முன்னேற்றங்களை அந்த வைத்தியசாலையில் நீங்கள் ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். கட்டட வசதிகளை கொண்டு வந்திருக்கிறீர்கள். புற்றுநோய் பிரிவு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். இருந்த போதிலும் ஒரு போதனா வைத்தியசாலை மாகாணத்திலே ஒரே ஒரு போதனா வைத்தியசாலை பல வைத்திய மாணவர்கள் பயிலுகின்ற ஒரு வைத்தியசாலை ஆக அங்கே பல்வேறுபட்ட குறைபாடுகள் அதாவது மனித வளம் குறைபாடுகள் இருக்கிறது. அதனை நீங்கள் தீர்த்து தருவா கூறுகள். எனக்கு முன் பேசிய எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிறுநேசனை அவர்கள் கூறும் பொழுது விசேட மருத்துவர்கள் கூட அங்கே கிட்டத்தட்ட 58 பேருக்கு 41 பேர் இருக்கிறார்கள். அதுபோன்று இவ்வாறான விசேட மருத்துவர்கள் குறைந்து போகும் பொழுது அந்த வைத்திய மாணவர்கள் எதிர்காலத்திலே ஒரு சிறந்த வைத்தியர்களாக வர வேண்டியவர்கள் ஆகவே விசேட ஒரு குறிப்பிட்ட துறையிலே தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களிடம் அவர்கள் நிச்சயமாக பயில வேண்டும். அவர்களுக்கு அவர்கள் பணிபுரிய வேண்டும். ஆகவே நீங்கள் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற அந்த ஒரே ஒரு போதனா வைத்தியசாலையினுடைய குறைபாடுகள் பலவற்றை மிக சிறப்பான முறையிலே அவர் புள்ளி விவரத்தோடு எடுத்து கூறினார். ஆகவே அதை நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் அதை உடனடியாக அங்கே சுவாரத்துடன் சம்பந்தப்பட்ட பணிப்பாளர்கள் அங்கே இருக்கிறார்கள் அவர்களிடம் அந்த தகவல்களை நீங்கள் எடுக்க கூறிவிட்டு வெளியே சென்றதை நாங்கள் அவதானித்தோம். ஆகவே தயவு செய்து அந்த போதனா வைத்தியசாலையை இன்னுமாக கட்டிடங்கள் ரீதியாக நீங்கள் இப்பொழுது கவனம் செலுத்துகிறீர்கள், உபகரணங்களை வழங்கியிருக்கிறீர்கள். இன்னுமாக அந்த போதனா வைத்தியசாலையை தரம் உயர்த்தும் பொழுதும் நிச்சயமாக அங்கிருந்து வெளியேறுகின்ற எதிர்காலத்தில் வரப்போகின்ற இந்த வைத்திய மாணவர்கள் ஒரு சிறந்த வைத்தியர்களாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அத்துடன் கிழக்கு மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே 4 ஆதார வைத்தியசாலைகளும் அம்பாறையிலே 6 ஆதார வைத்தியசாலைகளும் திருவோணமலையில் 3 ஆதார வைத்தியசாலைகளும் இருக்கின்றன. குறிப்பாக பிராந்திய வைத்தியசாலைகள் என்று பார்க்கும் பொழுது ஏபிசி தரம் என்று பார்க்கும் 45 பிராந்திய வைத்தியசாலைகளும் ஆரம்ப பராமரிப்பு நிலையங்கள் 60 கிட்டத்தட்ட 118 வைத்தியசாலைகள் உள்ளடங்குகின்றன. இந்த நிலையிலே கிழக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் அது திருவோணமலையாக இருக்கலாம், மட்டக்களப்பாக இருக்கலாம், அம்பாறையாக இருக்கலாம். நீங்கள் நிச்சயமாக கிழக்கு மாகாணத்துக்குட்பட்ட அதாவது மாகாண சபைக்குட்பட்ட வைத்தியசாலைகளை நீங்கள் வந்து பார்க்க வேண்டும். மட்டக்களப்பு மாவட்டத்திலே குறிப்பாக எங்களுடைய படுவாங்கரை 30 வருஷம் யுத்த கட்டுப்பாட்டுக்குள் இருந்த அந்த பகுதிகளுக்குள் இருந்த வைத்தியசாலைகள் மிக அடிப்படை வசதிகள் இல்லாமல் மிகவும் கஷ்டப்படுகிற நிலைமை இருக்கின்றன. கரடியன் ஆறு அதேபோன்று போன்ற பல வைத்தியசாலைகள் அண்மையில் கடந்த வாரம் கூட கித்துளிலிருந்து மட்டக்களப்பினுடைய எல்லை பகுதியிலிருந்து ஒருவரை கொண்டு வரும் பொழுது அங்கே உரிய நேரத்திலே உரிய வைத்திய சேவை வழங்கக்கூடிய நிலைமை அந்த பிராந்திய வைத்தியசாலையில் இல்லாததால் அவர் அந்த இடத்துல உயிரிழந்து போன ஒரு சோகமான சம்பவம் இடம்பெற்றது. ஆகவே அங்கே பல்வேறுபட்ட குறைபாடுகள் இருக்கின்றன. ஆகவே மத்திய அரசினால் மாகாண அரசுக்கு நிதி வழங்கப்படுகின்ற பொழுது ஆகவே எங்களுடைய பிரதி அமைச்சர் சொன்னது போல அங்கே இருக்கின்ற மாகாண பணிப்பாளர்கள் அங்கே இருக்கின்ற மாகாணத்துக்குரிய அந்த வைத்திய பணிப்பாளர்கள் வந்து நான் நினைக்கின்றேன் பிரதமைச்சர் கூறியது போல அவர்கள் சரியான முறையில் செயற்படவில்லை என்று தான் கூற வேண்டும். காரணம் நகர்ப்புறத்தை அண்டிய வைத்தியசாலைகளுக்கு கூடுதலான நிதிகள் வழங்கப்படுகின்றன. அதுவும் குறிப்பிட்ட வைத்தியசாலையில் மையப்படுத்தி அந்த நிதிகள் வழங்கப்படுகின்றன. நாங்கள் இதை 2015 வரவு செலவு திட்டத்தின் போது கூட சுகாதார அமைச்சு விவாதத்திலே பேசினோம், 16 பேசினோம், 17 பேசினோம். ஆனால் இதுவும் நடக்கவில்லை. ஏனென்றால் இந்த நல்லாட்சியை கொண்டு வருவதிலே உங்களுக்கு தெரியும் எங்களுடைய மக்கள் மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். இன்று நாங்கள் எங்களுடைய கிராமங்களை நோக்கி போக முடியாத நிலைமை இருக்கின்றது, அதுக்குள்ளே இன்று வேலை செய்ய முடியாத நிலைமை இருக்கின்றது. ஆகவே இந்த விடயத்திலே கருத்து கொண்டு உங்களுடைய காலத்திலே
மெம்பர் ப்ளீஸ் யூ நோ இந்த 2016 ஐ ஹவ் அலோகேட்டட் ஃப்ரம் மை மணி 5 பில்லியன், தட் மீன் 5,000 மில்லியன் டு த ப்ரொவின்ஷியல் கவுன்சில். வாட் யுவர் மினிஸ்டர்ஸ் வாட் எவர் தே ஹவ் ஆஸ்க் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஐ ஹவ் அலோகேட்டட் மணி வித்தவுட் எனி லிமிட். 2017 ஐ ஹவ் அலோகேட்டட் அனதர் 3,000 மில்லியன் ஃப்ரம் மை பட்ஜெட் டு த திஸ் ஒன். Now even the treasury has questioned me about why I am allocating my money, because I said you all are not allocating them enough money. So nobody can say that we have not allocated if your ministers have requested. If your ministers, provincial ministers have requested, I have allocated. And I don't have any authority to go and do hospitals without the authority of the provincial minister. So if you can talk to your provincial minister and tell me the exact deficiencies in your district, definitely I will attend, I will allocate the money.
நன்றி அமைச்சர். இப்பொழுது மாநகரசபை இயங்கு நிலையில் இல்லாதனால் ஆகவே இந்த 3,000 மில்லியன் நீங்கள் இந்த 2017 வரவு செலவு திட்டம் 18 ஒதுக்கியிருக்கிறீர்கள். ஆகவே தயவு செய்து அந்த நிதி பங்கீட்டிலே அந்த நிதியை எவ்வாறு பிரித்து வைத்தியசாலைக்கு செலவழிக்கின்ற விடயத்திலே அந்த மாவட்டத்தை கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை மக்கள் பிரதிநிதிகளை இணைத்து கொண்டால் அதை அல்லது அதை இணைத்து ஒரு கமிட்டி ஒன்றை நீங்கள் உங்கள் தலைமையில் நியமித்தால் சிறப்பாக இருக்கும் என நினைக்கின்றேன். இன்னொரு இடத்துல வந்து நாங்கள் எங்கள் மாவட்டம் சார்ந்து இன்னும் இந்த பிரச்சனை இருப்பதாக பேசிக் கொண்டிருக்க மாட்டோம். இந்த 3,000 மில்லியனை சரியான முறையில் அடையாளப்படுத்தி
all the parliamentarians and the PD and the provincial minister for a meeting in Colombo, okay, at the next session, then we can
இவ்வாறான உங்களுடைய அந்த திட்டத்துக்காக நான் உங்களை வரவேற்கிறேன், உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். ஆகவே இவ்வாறான ஒரு செயற்பாட்டை சரியான முறையில் நாங்கள் செய்யும் பொழுது நாங்கள் ஒவ்வொருவர் இப்போ எங்களுடைய அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் திருவோணமலையைச் சேர்ந்திருக்கிறார்கள், மட்டக்களப்பை சேர்ந்து நாங்கள் இருக்கிறோம், நாங்களும் சரியான முறையிலே நாங்கள் அந்த பகுதியிலே அந்த களத்திலே 24 மணி நேரம் ஒன்று வேலை செய்பவர்கள், அங்குள்ள பிரச்சனைகளை நன்கு அறிந்தவர்கள். அவை அதை நாங்கள் சரியான முறையிலே கொண்டு சேர்க்க முடியும். அத்தகைய திட்டத்தை நீங்கள் வேகமாக செய்ய வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் உண்மையிலே இன்று கிழக்கு மாநிலத்துக்குட்பட்ட வைத்தியசாலைகளிலே குறிப்பாக களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலை எடுத்துக்கொண்டால், வாழைச்சேனை வைத்தியசாலை எடுத்துக்கொண்டால், மயக்க மருந்து நிபுணர்கள் உடைய பிரச்சனை இருக்கிறது, சத்திரை சிகிச்சை நிபுணர்கள் இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கின்றது. ஆகவே இதை தயவுசெய்து கௌரவ அமைச்சர் அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அத்துடன் JMO பிரச்சனை பற்றி எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கூறியிருந்தார், 2 இருக்க வேண்டிய இடத்திலே 1 JMO இருக்கிறதுனால் அங்கே மரணங்கள் இடம்பெறும் பொழுதோ மரணங்கள் இடம்பெற்ற பின்பு அந்த உடல்களை பிறந்தவர்களுடைய உடல்களை பெற்றுக்கொள்வதிலே பல காலதாமதங்கள் இருக்கின்றன, சில சமய ரீதியான கிரியைகளை செய்ய முற்படும் பொழுது காலதாமதங்கள் இருக்கின்றன. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்கள் JMO என்ற விடயத்திலே கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். ஆகவே எங்களுக்கு விளங்குகிறது உங்களுக்குள்ள பிரச்சனை. நீங்கள் கூறியது போல இப்பொழுது பல பல்கலைக்கழகங்களுக்கு நிதிகளை ஒதுக்கி மருத்துவ மாணவர்களை கொண்டு வருவதற்கான வேலைகளை செய்கிறீர்கள், தாதியர்களை கூடுதலாக வெளியிலே கொண்டு வருவதற்கான வேலைகளை செய்கிறீர்கள். அதுபோன்று இந்த வைத்தியர்களுடைய இடமாற்ற விஷயத்திலும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் வைத்தியர்களை இடமாற்றும் பொழுது அதுக்குரிய ஆக்களை நியமித்து அதன் பின்பு இடமாற்றினால் நன்றாக இருக்கும். இது அங்குள்ள வைத்தியசாலை அதிகாரிகளுடைய கருத்துக்களாகவும் இருக்கின்றது. தற்பொழுது இலங்கையை எடுத்துக்கொண்டால் இலங்கையிலே டெங்கு தொடர்பான விடயத்தில் நீங்கள் கூடுதலான கவனம் செலுத்தி உங்களுடைய அமைச்சு கவனம் கூடுதலான கவனத்தை எடுத்துக்கொண்டு வருகிறது. அண்மையிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே மேற்கொள்ளப்பட்டதான வைத்திய அதிகாரிகள் மேற்கொள்ளப்பட்ட கலாயின்படி டெங்கு விஷயத்திலே மட்டக்களப்பு சனத்தொகை அடிப்படையிலே பார்க்கும் பொழுது இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறது. இரண்டாவது இடத்திலே டெங்கு நோய் அடையாளம் காணப்படுகிறது புள்ளி விவரங்கள் படி. அதுபோன்று இப்பொழுது அங்கே தொழுநோய் ஒரு முக்கிய ஒரு தொழுநோய் ஒரு கட்டுப்பாட்டில் இருந்தது. ஆனால் இப்பொழுது கடந்த வாரத்தின்படி பொதுச்சுவார வைத்திய அதிகாரிகளின்படி தொழுநோய் ஒரு முக்கிய பிரச்சனையாகவும் அம்மை நோய் முக்கிய ஒரு பிரச்சனையாகவும் இந்த மாவட்டத்திலே இப்பொழுது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதிக நோயாளிகள் இனம் காணப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அதுக்குரிய வேலை திட்டங்களையும் தங்களுடைய அமைச்சுக்கூடாக நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் இந்த இடத்துல வைத்துக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோன்று அரச ஒசுசலை அதைத்தான் நாங்கள் அப்பொழுது பேசினோம். ஏனென்றால் ஒரு பெரிய மாவட்டம் சென்ற வருஷமாக நாங்கள் மூன்று வரவு செலவு திட்டத்திலே இந்த அரச ஒசுசலை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். அம்பாறையிலே இரண்டு திறக்கப்பட்டு விட்டது. ஆகவே எங்களுக்கு ஒன்றை தாருங்கள் என்று கேட்குறோம். இது ஒரு இனவாதமான செயற்பாடு அல்ல. ஏனென்றால் எங்களுக்குரியதை நியாயமானதை நீதியானதை தர வேண்டியதை தரப்பட வேண்டியதை கேட்கின்றோம். இதை யாரும் இனவாத கண்ணடத்தோடு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் இதுக்குள்ளே முரண்பட்டுக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஒரு போதனா வைத்தியசாலை மாகாணத்திலே ஒரு போதனா வைத்தியசாலை உள்ள ஒரு மாவட்டம் கிழக்கு மாகாணத்திலே ஒரே ஒரு போதனா வைத்தியசாலை மட்டக்களப்பில் இருக்கிறது. ஒரே ஒரு மாநகர சபை ஒரு மிகப்பெரிய மாநகர சபை கிழக்கு மாகாணத்திலே ஒரே ஒரு மாநகர சபை மட்டக்களப்பில் தான் இருக்கின்றது. அவ்வாறான ஒரு மாவட்டத்திலே ஒரு அரச ஒசுசல திறப்பதற்கு நாங்கள் பல தடவை பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த வருஷத்திலே நீங்கள் அதை செய்து தர வேண்டும் எங்களுக்கு. அதற்கு நாங்கள் உங்களுக்கு என்ன வகையிலே நாங்கள் இந்த வகையில் உதவி செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் நிச்சயமாக உதவி செய்ய தயாராக இருக்கின்றோம். இப்பொழுது நீங்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நீங்கள் எழுத்துக்கள் அனுப்பியிருக்கிறீர்கள். அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். வேகமாக அதை நீங்கள் செய்து தர வேண்டும் என்று. அதுபோன்று ஆயுர்வேதம் தொடர்பான அதுக்கு முதல் எங்களுடைய செங்கலடி போன்ற வைத்தியசாலைகள் இது மிகவும் நீண்ட காலமாக இந்த வைத்தியசாலைகள் தரம் உயர்த்தப்படாமல் இருக்கின்றன. ஆகவே இந்த வைத்தியசாலைகளை தரம் உயர்த்துவதற்கான வேலை திட்டங்களையும் தங்களுடைய அமைச்சுக்கூடாக மாகாணத்துக்குரிய வேண்டுகோள்களை விடுத்து தரம் உயர்த்துவதற்கான வேலைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதுபோன்று ஆயுர்வேதம் தொடர்பான விஷயத்திலேயே கூடுதலாக இந்த சுகாதார அமைச்சு கவனம் செலுத்த வேண்டும். கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவிற்கு ஆயுர்வேத மூலிகைகள் அதிகளவு
இருக்கின்றன.
ஆயுர்வேத மூலிகைகள் அழிந்து போகின்ற நிலைமை இருக்கின்றன. கடந்த கால யுத்த நடவடிக்கைகளின் போதும் பல ஆயுர்வேத மூலிகைகளை ஈடுபட்டவர்கள் அந்த ஆயுர்வேத உற்பத்தியில் ஈடுபடாமல் போயிருக்கிறார்கள். 30 வருஷத்துக்கு முதல் உடலா யுத்த கட்டுப்பாட்டுக்குள் இருந்த பகுதிகளிலே பல்வேறுபட்ட ஆயுர்வேத மூலிகைகள் 30-40 வருஷத்துக்கு முன்பு உற்பத்தி செய்யப்பட்டு அவை பல மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது அந்த யுத்த நடவடிக்கைகள் அல்லது முழுமையாக செயலிழந்திருக்கின்றன. ஆகவே கிழக்கு மாகாணத்திலே அத்தகைய தொழில்களை ஆரம்ப காலங்களில் செய்து வந்தவர்களுக்கு நீங்கள் கூறியது போல அவர்களுக்குரிய மானியங்களை அவர்களுக்குரிய உதவித்தொகைகளை வழங்கும் பொழுது நிச்சயமாக அந்த பகுதிகளிலே ஆயுர்வேதம் தொடர்பான அந்த மூலிகைகளை உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே அதிலே தாங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். ஏனென்றால் அஸ்மா அதுபோன்று கேன்சர் அதுபோன்று இந்த டெங்கு இதுகளுக்கு கூட சில ஆயுர்வேத வைத்திய நிபுணர்கள் சொல்கிறார்கள் தங்களிடம் அதுக்குரிய மருந்துகள் இருக்கிறது. ஆகவே அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அது தொடர்பான ஆய்வுகள் ஆயுர்வேத துறையிலே ஆங்கில மருத்துவத்தை போன்று கூடுதலான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவது குறைவாக இருக்கின்றன. ஆகவே அது தொடர்பான ஒரு ரிசர்ச் சென்டர் ஆய்வு மையங்களை உருவாக்கி எங்களுடைய பாரம்பரிய ஆயுர்வேதத்திலே எல்லா நோய்களுக்குரிய பக்க விளைவுகள் இல்லாத மருந்துகளை நாங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். ஆகவே அதை சரியான முறையிலே அமைச்சு முன்னெடுக்க வேண்டும் என்றதையும் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுவேன். நன்றி.
தேங்க்யூ. மீலங்கட்ட கரு பந்துலால் பண்டாரி கூட மத்துமா உபத்துமாட்ட மினித்து நமைய காலத்தினும்
உலாசனாரோட பஸ்வெனிதா உதய தாயட்ட அப்பி ஹம்பு முழு நகரில் பலாத்தும் we will meet on the 5th at 10 a.m. okay
yeah thanks
kathakanna rooda garu mantrithumani jaathika aushadha niyamana adhikariya yatate niyoga athulu wedagath karana gananawak saagatchawata bandum wenna mohothe matath avasthawa labima gana saturata patwenawa මම අපේ ව්‍යාලේන්ද්‍රන් ගරු මන්ත්‍රීතුමා මතු කරපු වැදගත් කාරණයක් සම්බන්ධයෙන් අපේ සෞඛ්‍ය ඇමතිතුමා ඉතා හොඳ ප්‍රතිචාරයක් දක්වලා මම හිතන්නේ දිනෙත් ලවල දුන්නා මේ අවස්ථාවේදීම ඒ සම්බන්ධයෙන් නැගෙනහිර පළාතේ සාකච්ඡා කරන්න මම හිතනවා එතනින්ම මමත් පටන් ගත්තොත් හොඳයි කියලා මම ඔබතුමාට ඉල්ලා හිටින්න කැමතියි නැගෙනහිර පළාතේ පමණක් නෙවෙයි මේ ගැටළු ගරු ඇමතිතුමනි අපේ පළාත්වලත් තියෙනවා දැන් දකුණු පළාතේ ගත්තත් අපට ඔබතුමාට ඇවිල්ලා කියන්න පුළුවන් කරාපිටිය රෝහලේ තියෙන ප්‍රශ්න ගැන ඔබතුමා ඇත්ත වශයෙන් මේ පිළිබඳ විශාල අවධානයක් යොමු කළා මෑත ඉතිහාසයේ කෙටි කාලයකදී කලාපිටිය රෝහලට ලබා දිය හැකි විශාල සම්පත් ප්‍රමාණයක් ඔබතුමා ලබලා දීලා තියෙනවා දැන් කරාපිටිය රෝහලේ මේ වන විට ළමා රෝහලක් අලුතෙන් ඉදිවෙනවා මාතෘ රෝහලට විශාල පහසුකම් ප්‍රමාණයක් ලැබෙනවා ඒ වගේම පිළිකා ඒකකයට නවීන පහසුකම් සහිතව විශාල සම්පත් ප්‍රමාණයක් ලැබිලා තියෙනවා නමුත් ගරු අමාත්‍යතුමනි අපේ දිස්ත්‍රික්කේ පළාත් රෝහල්වල විශාල ගැටලු තියෙනවා ඒ ගැටලු වලට මම කොයි වෙලාවකවත් පළාත් සභාව නියෝජනය කරලා මෙතෙන්ට ආපු කෙනෙක්ට කියන්න බලාපොරොත්තු වෙන්නේ පළාත් සභාව මේව විසඳ ගන්න උනන්දු නැහැ කියලා උනන්දු තියෙන උනන්දු වෙන්න පුළුවන් ගරු අමාත්‍යතුමනි නමුත් එතුමන්ලට තියෙන සම්පත් සහ එතුමන්ලට විසඳ ගන්න අපහසු යම් යම් කාරණා සම්බන්ධයෙන් මම දන්න ඔබතුමාට උදව් කරන්න පුළුවන් ඔබතුමා සෞඛ්‍ය ක්ෂේත්‍රයට මෑත ඉතිහාසයේ ඇමතිවරයෙක් විදියට සුවිශාල වැඩ කොටසක් ඉටු කරලා තියෙනවා ඔබතුමත් මමත් එකම ආණ්ඩුවක ඉන්න නිසා නෙවෙයි ප්‍රශස්ති ගායනයක් නෙවෙයි මේ කරන්නේ අපි දැක්කා අපි කුඩා කාලේ ඉඳලා මහාචාර්ය සේනක බිබිල මැතිතුමාගේ ඖෂධ ප්‍රතිපත්තිය ගැන මේ රටේ විවිධ දේශපාලන නායකයෝ බොහෝම අගය කරමින් වර්ණනාත්මකව කතා කරා ඒ වගේම එතුමාගේ ගුණ සමරු උත්සවවලදී මල් මාලා තියලා එතුමා අගය කරා හැබැයි සැබවින්ම මහාචාර්ය සේනක බිබිල මැතිතුමාගේ ඖෂධ ප්‍රතිපත්තියට වටිනකමක් දුන්නේ ඔබතුමා ඒ නිසා මම හිතන ඔබතුමාට හැකියාව තියෙනවා යම් යම් පළාත්වල තියෙන මේ ගැටලු සම්බන්ධයෙන් නැගෙනහිර පළාතට සාකච්ඡාවක් දුන්නා වගේ අපේ පළාත්වලටත් ඇවිල්ලා පළාත් සභා රෝහල්වල තියෙන ගැටලුත් සම්බන්ධයෙන්ුත් කිසියම් විදියක මැදිහත් වීමක් ඔබතුමාට කරන්න පුළුවන් නම් උපකාරයක් කරන්න පුළුවන් නම් ඒකට නායකත්වය දෙන්න කියලා බොහොම ගෞරවයෙන් මේ වෙලාව ඉල්ලමු. ඒ වගේම ගරු ඇමතිතුමනි මම සම්බන්ධීකරණ කමිටුවේ සභාපතිවරයා හැටියට වාඩි වුණාම බොහෝ වෙලාවට අහන එක් එක් රෝග සම්බන්ධයෙන් තියෙන වර්ධනයන් ගැන එක් එක් සම්බන්ධීකරණ කමිටුව වල ඇහුවම පහුගිය කාලේ ඩෙංගු වසංගතය වර්ධනය වෙගෙන එනකොට ඒකට සාර්ථකව පිළිතුරු දෙන්න පුළුවන් වුණා රජයක් ඇටියට මේ රජයටත් ඒ වගේම ඔබතුමාට මම පහුගිය දවසේ සම්බන්ධීකරණ කමිටුව ඇහුවම අපේ ප්‍රදේශවල වකුගඩු රෝගීන් ව්‍යාප්තිය වැඩි මම ඇහුවා අපේ මේ සම්බන්ධයෙන් ඉන්න බලධාරීන්ගෙන් ඔබතුමාලා ගනිපු ක්‍රියාමාර්ගය මොකද්ද කියලා වකුගඩු රෝගීන් වර්ධනය වළක්වන්න මොනවද ගනිපු ක්‍රියාමාර්ග කියලා මම හිතන කරු ඇමතුමනි වකුගඩු රෝවල් හදන එක වකුගඩු රෝගීන්ට ලබලා දෙන ඒ ආධාර දීමනා වැඩි කරන එක අපේ රජය දැන්ටමත් කරගෙන යනවා නමුත් ඒ තුලින් පමණක් වකුගඩු රෝගීන් අපට නැති කරන්න පුළුවන් කමක් නැහැ වකුගඩු රෝගයට ගොදුරු වෙන පිරිස ආම කරන්න පුළුවන් කමක් නැහැ එහෙමනම් රෝග නිවාරණය ඉතාම වැදගත් මම සම්බන්ධීකරණ කමිටුවේ අපේ නිලධාරීන්ගෙන් අහුවා මේගොල්ලන්ට ඒ සඳහා වැඩසටහනක් තියෙනවද අඩුම තරමේ වකුගඩු රෝගීන් වර්ෂයකට කොයිතරම් ප්‍රමාණයක් අපේ කොට්ටාශවල අලුතෙන් අඳුනගන්නවද එහෙම ඒ අය වකුගඩු රෝගවලට ලක් වෙන්න හේතු වෙලා තියෙන්නේ මොන කාරණයක්ද කියන එක පිළිබඳ සොයා බලලා යම් කිසි විදියක රෝග නිවාරණ වැඩසටහනක් ක්‍රියාත්මක කළ තියෙනවද කියලා අහුවම ඒ සම්බන්ධයෙන් මට සතුටුදායක පිළිතුරු ලැබුණේ නැහැ ඒ නිසා මම ඉල්ලීමක් කළා කරුණාකරලා ඒ සම්බන්ධයෙන් වැඩසටහන් ක්‍රියාත්මක කරන්න කියලා උපදේශන වැඩසටහන් ක්‍රියාත්මක කරන්න
කියලා
අරු මන්ත්‍රීතුමා මේ වකුගඩු රෝග නිවාරණය කිරීම සඳහා වකුගඩු රෝග දෙයාකාරයකට හැදෙනවා එකක් තමයි හේතුව හඳුනාගත් එක දියවැඩියා වැනි රෝග නිසා අධිකරු දුරපීඩන නිසා දෙක තමයි හඳුනා නොගත් වකුගඩු රෝගයක් තියෙනවා ලංකාවේ ඒ පිළිබඳව තමයි ලංකාවේ විශේෂිත වෙලා තියෙන්නේ එතකොට හඳුනාගත් රෝගයට සඳහා අපි දැවැන්ත වැඩපිළිවෙලක් ගෙනියනවා දැන් මේ මේක දැන් තව එන මාසෙ වෙනකොට අපි ආරම්භ කරනවා ගමින් ගමට මේ හඳුනාගත් වැඩ මේ එක NCD කියලා non communicable diseases බෝන වන රෝග පිළිබඳව. ඒකට අපිට දීලා තියෙනවා ලෝක බැංකුව පවා මං උදේ කිව්වා වගේ මිලියන 30,000ක් දීලා තියෙනවා. ඒකත් එක්ක අපි මේ මුදල් වියදම් කළා. අනිත් එක තමයි බෝ නොවන රෝගය නමුත් මේ හඳුනාගන්නේ නැහැ. දැන් ඒකට එක හේතුවක් තමයි අපි මේව කරලා තියෙන මේ ග්ලයිෆොසේට් කියන එක. අපේ ආණ්ඩුව ග්ලයිෆොසේට් තහනම් කරා. පසුගිය රාජ්‍යයෙන් දිගින් දිගටම ඉදිරිපත් කළ කරුණු ග්ලයිෆොසේට් තහනම් කරන්න කියලා විශේෂයෙන්ම අපේ පූජ්‍ය අතුරලී රතන ස්වාමින්ද්‍රන් වහන්සේ නායකත්වයෙන් කරේ නැහැ. දුම්කොළ වගේම ඒ සමාගම් එක්ක එකලා හිටියා මිසක් එක් කරේ නැහැ. දැන් අපි ඇවිල්ලා ග්ලයිෆොසේට් තහනම් කරා ජනාධිපතිතුමා. දැන් ඔබතුමාලා සම්බන්ධ වෙන්න. දැන් නැවතත් ග්ලයිෆොසේට් ගේන්න බලපෑම තියෙනවා. මම ඒකට දැඩිව විරුද්ධ වෙනවා. ඒක තමයි එක ප්‍රශ්නයක්. දෙක ගිය රජය නෙවෙයි දිගටම ඔක උත්සන්න වුණත් මේ ලංකාවේ තියුණේ ඩයලිසිස් මැෂින් 228යි. ඔය අවුරුදු ගණනාවකටම ගෙනල්ලා. මම එක අවුරුද්දකට මේ ඩයලිසිස් මැෂින් 278ක් ගෙනල්ලා ආණ්ඩුවේ දුන්නා. දීලා මේ අවුරුද්ද ඉවර වෙනකොට මං මැෂින් ගාන 1000කට වැඩි කළා තියෙනවා. හරි? ඒ වගේම ඉන්දියානු සමාගමත් එක්ක අපි දැන් කතා කරගෙන තියෙනවා. ඒගොල්ලෝ ආරම්භ කරනවා තව මාසිකෙන් හමාරකින් වැඩපිළිවෙල. ඒගොල්ලෝ තව 900ක් ගේනවා. 900ක් ගෙනල්ලා ඒ 900ට අපි මුදල් ගෙවනවා. අපි ඩයලිසිස් මේවෙක් කරනවා. මොකද මිනිස්සුන්ට හුඟක් අමාරුයි. අනිත් එක තමයි වකුගඩු බද්ධ කිරීම. වකුගඩු බද්ධ කිරීම දැන් විශාල වශයෙන් වැඩි කරලා තිබෙනවා. ඒවට තියෙනවා. දැන් ඔබතුමා කිව්වේ නෑ කරාපිටියට වෙනම නෙෆ්‍රොලොජි යුනිට් එකක් දීලා තියෙනවා. වකුගඩු මේව කරන්න ඒකට වෙනම යුනිට් එකයි. ඩෙන්ටල් වෙනම යුනිට් එකයි. කැන්සර් වෙනම එකයි. මාතෘසා ළමා වෙනම එකයි. මේ ඔක්කොම විශේෂඥ සේවා ආරම්භ කළ තියෙනවා. මොකද වෛද්‍ය පීඨයේ පුළුල් කිරීම සඳහාත් එක. ඉතින් ඒ වගේ හැම අංශයේම වකුගඩු රෝගයට අපි ක්‍රියා කළ තියෙනවා.
නැහැ තමයි ගරු ඇමතුමනි මම ස්තුතිවන්ත වෙනවා. මේ මම ඔබතුමාට සඳහන් කරේ අර සම්බන්ධීකරණ කමිටු සාකච්ඡා කරාම සමාන නිලධාරීන්ගෙන් කරුණු ඇව්වම ඒගොල්ලෝ එවැනි වැඩපිළිලක් දැන් ඔබතුමා ක්‍රියාත්මක කරන්න බලාපොරොත්තු වෙනවා කියන එක හොඳයි.
මම තුමා ඔබතුමාට මිනිත්තු දෙකක් කාලය දෙන්නම්.
දැන් මගේ කාලය අඩු කරන්න එපා ගරු මන්ත්‍රීතුමනි ඔබතුමා මේ ගණිපු කාලය මගෙන් අඩු කරන්න එපා. මම ඔබතුමාට ස්තුතිවන්ත වෙනවා එවැනි වැඩපිළිලක් ක්‍රියාත්මක කරන්න මේ ඉදිරිපත් වීම ගැන. ඒ වගේම මම ඉල්ල හිටින කැමති දැන් අපේ මට පෙර කතා කරපු මන්ත්‍රීතුමත් ඉල්ලුවා මේ රාජ්‍ය උසසල් ලබා දෙන්න කියලා. දැන් ගාලු දිස්ත්‍රික්කේ ගත්තොත් එහෙම ගාලු දිස්ත්‍රික්කේ ගාල නගරේ රාජ්‍ය උසසල් පිහිටවල තියෙනවා. නමුත් අපේ ප්‍රදේශවලත් බද්දේගම වගේ නගරයෙන් ඇතුලේ ප්‍රදේශවලත් අඩුම තරමේ දිස්ත්‍රික්කයකට ප්‍රධාන නගර කීපයකට එකක් හෝ රාජ්‍ය උසසල් පිහිටවන්න පුළුවන් නම් ඔබතුමා ඖෂධ වර්ගවල මිලාඩු කරා වගේම ඒ ඖෂධ මිලදී ගැනීමේදී ජනතාවට නියම ප්‍රමිතියෙන් සහ ඒ වගේම කිසිදු විදියක වෙනත් බාධාවකින් තොරව ඒ ඖෂධ මිලදී ගැනීමේ හැකියාව ලැබෙනවා. ඒ නිසා මම ඉල්ලීමක් කරන ඔබතුමාගෙන් රාජ්‍ය උසසල් පිහිටවන්නත් ක්‍රියා කරන්න කියලා. ඒ වගේම මේක ඔබතුමාට අදාළ කෙලිම ඍජුවම දිහත් වෙන්න පුළුවන් කාරණයක් නොවුණත් මම සඳහන් කරන්න ඕනේ වැදගත්ම දෙයක් ගරු මන්ත්‍රීතුමනි මේ
අපේ මිනිත්තුකින් අවසන් කරන්න මන්ත්‍රී
බරපතලම ප්‍රශ්න මේ සඳහන් කරන්නේ විශාල ප්‍රමාණයක් සටහන් කරගෙන තිබුණත් මට කාලය මදි. දැන් ගරු ඇමතුමනි ගාලු දිස්ත්‍රික්කේ ගත්තොත් ගාලු දිස්ත්‍රික්කේ බරපතල ප්‍රශ්නයක් තියෙනවා. අපේ අහිංසක ඈත එපිට මිනිස්සෙක්ගේ මරණයක් සිද්ධ වුණාම ග්‍රාමීය රෝහලක මේ මරණ පරීක්ෂණය කිරීම සඳහා මරණය ගෙන යන්න ඕනේ කරාපිටිය රෝහලට. ඒ ග්‍රාමීය රෝහල්වල මෘත ශරීරාගාර තිබෙනවා.
වෛද්‍යවරු
නිතාම කඩිනමින් අවසන් කරනවා. අදාළ පහසුකම් සියල්ල තියෙනවා. හැබැයි ඇව්වම මොකද මේ වගේ මේ අහිංසක ජනතාව විශාල මුදලක් සමහල්ලාට වියදම් කරන්න වෙනවා. සාමාන්‍ය දුප්පත් අහිංසක මිනිසෙක් වුණොත් විශාල මුදලක් මරණයක් කරාපිටියට ගිහිල්ලා ආපහු ගමට ගේන්න වියදම් කරන්න ඕනේ. අහලා බැලුවම බොහොම සුළු ප්‍රශ්නයක් තියෙනවා. සමහර තැන්වල තියෙන කටර කෙනෙක් නැති ප්‍රශ්නේ. ඉතින් මම මේක පලාස් සභාවත් එක්ක කතා කරාම මේගොල්ලෝ කියනවා මේවට බඳව ගන්න වැටුප් ගෙවන්න මේගොල්ලන්ට ක්‍රමවේද නැහැ කියලා. ඉතින් මම විශේෂයෙන් ඉල්ල හිටින්න කැමති මේ වගේ ප්‍රශ්න ගණනාවක් පලාත් සභා සෞඛ්‍ය අමාත්‍යාංශයත් අපේ මධ්‍යම රජයත් සම්බන්ධ වෙලා ක්‍රියා කරන්න ඕනේව තියෙනවා. නැවතත් මම පටන් ගන්නුත් තැනින්ම කතාව අවසන් කරන මට හුඟක්
අවසන් කරන්න තියෙනවා.
වෙලාව නැති නිසා ඔබතුමා නැගෙනහිර පළාතට යන වගේම අපේ හැම පළාතකටම ඇවිල්ලා මේවට මැදිහත් වෙලා මේ කාරණා විසඳ ගන්න උදව් කරන්න කියලා ඉල්ලමින්
බොහොම ස්තුතියි. මීළඟට ගරු විජේපාල හෙට්ටිආරච්චි මන්ත්‍රීතුමා.
ගරු උලාසනේ මන්ත්‍රීතුමනි මම සතුටු වෙනවාද
අපේ වසර තුනක පමණ අපේ රාජ්‍යයේ කාල පරිච්ඡේදය තුළ විශාලතම සේවාවක් ඉෂ්ට කරමින් මහිතන අලුත් බලාපොරොත්තු රැසක් තිබෙන සෞඛ්‍ය පෝෂණ හා දේශීය වෛද්‍ය අමාත්‍යංශය පිළිබඳ විශේෂයෙන් මෙහි දරු අමාත්‍යතුමත් රාජ්‍ය අමාත්‍යතුමත් කැපවීම තුළින් අපට විශාල සේවාවක් පහුගිය කාල පරිච්ඡේදය තුළ සිද්ධ වෙනකොට අද මේ අලුත් පනතක් සංශෝධනයක් ඉදිරිපත් කළා. 2015 අංක 5 දරන ජාතික ඖෂධ නියාමක අධිකාරිය පනතේ 118 වන වගන්ති සමග කිය යුතු 142 වගන්ති යටතේ අරු අමාත්‍යතුමා විසින් ඉදිරිපත් කරන ලද මේ කාරණිය සම්බන්ධයෙන් මෑත වශයෙන්ම ඔබතුමාට ස්තුතිවන්ත වෙනවා. මට පෙර කතා කළ ගරු බන්දුල්ලාල් බණ්ඩාරිගොඩ මන්ත්‍රීතුමා මගේ දිස්ත්‍රික්කයේ මන්ත්‍රීවරයෙක් හැටියට ඔබතුමා කිව්වා වගේ මෑත කාලය තුළ මම දන්න හැටියට ඉතිහාසයේ 1991 වගේ වසරේ තමයි ගාල්ල කරාපිටිය ශික්ෂණ රෝහල ස්ථාපිත වුණේ. එදා ජේ.ආර්. ජයවර්ධන කරු ජනාධිපතිතුමාගේ කාලේ විශේෂයෙන්ම සෞඛ්‍ය අමාත්‍ය රංජිත් අතපත්තු මැතිතුමාගේ කාලේ. මම හිතන ඒ අත මෙදා අතර තුළ වැඩිම සේවාවක් ඉෂ්ට වුණේ මේ අවුරුදු තුනේ කියන එක මම බය නැතුව කියනවා. මේ අවුරුද්ද වෙනකොටත් 2017 වෙනකොට 190,000 වැඩ කොටසක් ගාල්ල ශික්ෂණ රෝහලේ ක්‍රියාත්මක වුණා. සෑම අංශයක් තුළින්ම විශාල වැඩපිළිවෙළක් ක්‍රියාත්මක වුණා. ඒ අතරේ වකුගඩු රෝහල මං හිතනවා අපේ ගරු ජනාධිපතිතුමා සෞඛ්‍ය අමාත්‍යවරයා හැටියට පටන් ගනිපු වකුගඩු රෝහල් ඒකකය මං හිතන ඔබතුමා එනකොටත් ඉබිගමනින් තිබුණේ ලබන අවුරුද්දේ මා හිතනවා අපි ඉල්ලීමක් කරලා තිබෙනවා මේ අවුරුද්දේ අවසාන වෙනකොටවත් අඩ ගානේ මේක අවසන් කරන්න කියලා. ඒ විතරක් නෙමෙයි අපි දන්නවා වකුගඩු රෝහල් අතරට මං හිතනවා මේක ඌව පළාත ඉඳලා ගාල්ල දක්වා තිබෙන පළාත් කීපයක ජනතාවට විශාල සේවාවක් ඉෂ්ට වෙනවා. අදත් මොනරාගල ඉඳලා අදත් බදුල්ල ඉඳලා ගාල්ල රෝහලට එන ලෙඩුන් සංඛ්‍යාව බලන්න එන පිරිස කම හැමදාමත් බස් රථ ගමන් කරන්නේ මේ කරාපිටිය ශික්ෂණ රෝහල නිසා. ඒ විතරක් නෙවෙයි ඔබතුමා පිළිකා රෝහල සඳහා විශේෂ මහිතන යන්ත්‍ර සූත්‍ර ගෙනදලා දීලා තිනවා. ඒ විතරක් නෙමෙයි මේ වන විට මෙතෙක් තිබුණේ වෛද්‍ය පීඨයට මහාචාර්ය ඒකකයක් තිබුණේ රෝහල තුල. වෛද්‍ය පීඨයේ ඉඳලා තමයි මහාචාර්යවරු ආවේ. නමුත් මහාචාර්යවරුන්ගේ ඒ ප්‍රොෆෙසර් යුනිට් එකක් හදන්න ඔබතුමා විශාල මුදලක් වෙන් කළ ඒ සඳහා කටයුතු කරමින් යනවා. මේ මොහොත වෙනකොට ඔබතුමා තවත් තට්ටු 10ක තවත් රෝහල් සංකීර්ණයක් ඉදිකරන්න කටයුතු කරලා තිබෙනවා. මේ විදියට ගත්තොත් මේ අවුරුද්ද වෙනකොටත් මෙතනින් එහාට තවත් විශාල වැඩ කොටසක් ඉෂ්ට කරලා තිබෙනවා. ඒ නිසා මේ පනත ගේනකොට ඔබතුමා තවත් සුවිශේෂී වැඩපිළිවෙළක් ක්‍රියාත්මක කරන අතරේ මට පැහැදිලිව කියන්න පුළුවන් මෙතන නොඑක් චෝදනා කරපු හෙල්මුට් කෝල් පදනම් මගින් එදා සුනාමිය වෙලාවේ සුනාමිය කෙදවාචකයට භාජනය වෙච්ච එක ඇහින් දැකපු ජර්මනියේ හිටපු චාන්සල හෙල්මුට් කෝල් මැතිතුමා ලංකාවට ආපු වෙලාවේ මහමෝදර තිබිච්ච ඒ මාතෘ රෝහල කඩාවැටෙනව දැකලා ඒ වෙනුවට එතුමා විශාල මුදලක් මම හිතන කෝටි 3000ක විතර මුදලක් තමන්ගේ පදනමින් එවලා තිබුණා. නමුත් ගරු ඇමතුමනි අවුරුදු 9ක් 10ක් යනකම් මේකේ මං හිතනවා ෆවුන්ඩේෂන් එක විතරයි තිබුණේ. ඔබතුමා 2015 අගෝස්තු ඡන්දෙට කලින් දින 100 ආණ්ඩු යටතේ මේක ආරම්භ කරා අපේ ඉල්ලීම් මත. අද ඉතාමත්ම සතුටින් කියනවා මමත් ඒක ස්ටියරින් කමිටුවේ සාමාජිකයෙක් හැටියට ඔබතුමා පත් කරලා තිබෙනවා. මේ වෙනකොට ඒත් තට්ටු 6ක ගොඩනැගිලි 6ක් මං හිතන තට්ටු 36ක් වැඩ අවසන් කරලා ලබන මාර්තු වෙනකොට මේ සියලු කටයුතු අවසන් වෙනවා. මේවා තමයි වැඩ කියලා කියන්නේ. අද කතා කරනවා මොනවද කරපු වැඩ කියලා. අද සමහරු අපිට චෝදනා කරන මූලාසනේ මන්ත්‍රීතුමනි. ඔබතුමා මූලාසනේ ඉන්න වෙලාවක මං හිතන්නේ අපට විවේචන එල්ල කරපු ඔබතුමා මූලාසනේ ඉන්න වෙලාවක මේව කියන්න ලැබීම ගැන මම සතුටු වෙනවා. ඒ නිසා ඒ මාතෘ රෝහල තමයි දකුණු ආසියාවේ තිබෙන ඉතාමත්ම විශිෂ්ට ගණයේ රෝහලක්. මේ රෝහලත් එක්ක 25,000කට වැඩි පිරිසක් කරා පිටියට එනවා. ඒ විතරක් නෙවෙයි ඔබතුමා අපි දන්නව මේ වන විට මේ සඳහා යුරෝ මිලියන 39ක් ඇමරිකන් මම හිතනවා ශ්‍රී ලංකා රුපියල් වලින් රුපියල් 75,000ක් මේ සඳහා වැය කරනවා. මේවා නිකන් සල්ලි නෙමේ 75,000ක් වියදම් කරනවා මේ සඳහා. ඒ විතරක් නෙවෙයි ලක්ෂ්මන් කිරියල්ල ගරු අමාත්‍යතුමා ඉන්න වෙලාවේ එතුමා උසස් අධ්‍යාපන අමාත්‍යවරයා හැටියට මම හිතනවා ඔබතුමාගෙන් ඉල්ලීමක් කරන්නට ඕන. එතුමා ඉඩම් ලබා දීලා ඒ වගේම විශ්වවිද්‍යාලයට රුහුණු විශ්වවිද්‍යාලයට තවත් 10 වෙනි පීඨයක් හැටියට
සමසෞඛ්‍ය විද්‍යාපීඨය ස්ථාපිත කළ අදත් තිබුණා විශ්වවිද්‍යාල උපකුලපතිවරුන් ඇවිල්ලා සාකච්ඡා අපිට ප්‍රශ්නයක් තියෙනවා මේකට මුදල් ඔබතුමාටත් ඕනවන හෙද උපාධි ඒ වගේම විශේෂයෙන්ම වෙනත් සාමාන්‍යයෙන් අපි දන්න විශේෂිත MLT වගේ ඒ විෂයන් හදාරන්න පුළුවන් විදේශී ඉල්ලුමක් තියෙනවා අද ජපානයේ මෙතනින් මාචාර්ය ආසු මන්ත්‍රීතුමා එතුමා මූලාසනීතිය අපි මේ කමිටුවේ එතුමා කිව්වේ ජපානයට දෙන්න පුළුවන් 10000කට ආසන්න ප්‍රමාණයක් නර්සින් නර්සස්ලා දෙන්න පුළුවන් කියලා. එහෙනම් මේ වගේ ව්‍යාපෘතියක් ආරම්භ කරනකොට තමුන්නාංශගෙත් මයින්ද සෞඛ්‍ය අමාත්‍යාංශෙත් අවශ්‍ය ඒ ප්‍රතිපාදන ටිකක් අපට දුන්නොත් මොකද මේ වෙනකොට අයවැය ලේඛනයේ යම් ප්‍රමාදයක් නිසා ගියවර 2018 අයවැය ලේඛනයකට මේකට ඇතුළත් කරන්න බැරි වුණා. ඒ නිසා මම ඉල්ලීමක් කරනවා ගරු ලක්ෂ්මන් කිරියල් ඇමතුමා එතුමාගේ කාලය තුල මේක ආරම්භ කරන්න ලොකු උත්සාහයක් ගත්තා. දැන් කබීර අසීම ඇමතුමා මේ කටයුත්ත බාරගෙන තිනවා අපි ඉක්මනින් මේ කටයුත්ත ආරම්භ කරන්න ඔබතුමාටත් අපි ආරාධනය කරන ඔබතුමත් මේ කෙරෙහි විශේෂ අවබෝධයක් ඇතුව කටයුතු කරන කෙනෙක් ඒ නිසා ඒ අවස්ථාව උදා කරලා දෙන්න කියලා. ඒ විතරක් නෙමෙයි අපි දන්නවා ශ්‍රී ලංකාවේ ඖෂධ ගෙන්වීම පිළිබඳව ගත්තොත් අද බොහෝ දෙනෙක් චෝදනා කරනවා මම දැක්කා ඒකාධිකාරියක් හැටියට අපි නමුත් අදත් ඉන්දියාවෙන් තමයි වැඩිම ඖෂධ ප්‍රමාණයක් ලංකාවට ගෙන්නන්නේ. ඉන්දියාව විතරක් නෙමෙයි අපි දන්නවා සිංගප්පූරුව පිලිපීනය ඒ වගේම සයිප්‍රසය චීනය කොරියාව තායිලන්තය වගේ සමාගම් කීපයක් අද ලංකාවට මේ සමාගම් 74ක් පමණ ලංකාවට ඖෂධ වර්ග ගෙන්නනවා. ඒ අතරින් අපි දැක්ක සමහර ඒවා ඔබතුමල්ලා බ්ලැක් ලිස්ට් කරලා තිබෙනවා. ඒ මොකද මේ ඉතාමත්ම සමහර ඖෂධ වර්ග ප්‍රමිතියෙන් අඩු ඖෂධ වෙලා තිබෙනවා. මේවා අපි දැක්කා සමහර ඒවා එක්ස්පයර් වෙලා තියෙනවා. දැන් මම පළාත් සභාවේ ඉඳෙද්දී රාජ්‍ය ගිණුම්කාරක සභාවේ සභාපතිවරයා හැටියට ගරු රාජිත ඇමතුමා හැමදාමත් කියන එකක් තමයි මේ බෙහෙත් කල්පසු වෙච්ච බෙහෙත් බොහෝ ගබඩාවල තිබෙනවා. මම වරක් ගිහිල්ලා උණවටුනේ ඒ කියන්නේ ගාල්ල දිස්ත්‍රික්කයට තපේන උණවටුනේ බෙහෙත් ගබඩාවේ ඉතාමත්ම විශාල මම හිතන ලක්ෂ ගානක කෝටි ගානක බෙහෙත් වර්ග තිබුණ පැත්තකට දාලා එක්ස්පයර් වෙලා. මෙන්න මේකට වැඩපිළිලක් කරන්න ඕන ගරු අමාත්‍යතුමනි මුලාසනේ මන්ත්‍රීතුමනි මේ කල් ඉක්ුත් වූ බෙහෙත් සමහර තැන් වලට යනවා. කල් ඉක්ුත් වූ බෙහෙත් අපරාදේ මං හිතන්නේ මේ ජාතික ධනයෙන් විශාල මුදලක් පැය වෙනවා. මේව විදේශ සමාගම් ගේනවා. සමහර වෙලාවට කල් පසු වෙන්න ඔන්න මෙන්න තියලා ගේනවා. ඒවට ප්‍රමතිය දෙන්න නැත්නම් ඒව පිළිබඳ තත්ත්ව පාලනය කරන අයගේ යම් දුර්වලකම් නිසා ඉතාමත් කෙටි කාලයක් තුල මේ තත්ත්වයට පත් වෙන විතරක් අවශ්‍ය නොවන ඖෂධ වර්ග ලංකාවට ගෙන්නන අවශ්‍ය නොවන ඒවා. මේව එදිනෙදා පාවිච්චි කරන බෙහෙත් වර්ග ගොඩක් තියෙද්දි අවශ්‍ය නොවන මං හිතන ඒ පිළිබඳ යම් කිසි ක්‍රමානුකූල ක්‍රමවේදයක් නැතිකම නිසා විශාල බෙහෙත් වර්ග ප්‍රමාණයක් වාර්ෂිකව ගිනි තියලා දාන තත්ත්වයට පත් වෙනවා. මේ ක්‍රමය වහම නතර කරන්න ඕන. මේක සෑම දිස්ත්‍රික්කයකම තිබෙන ඒ සැපීම් මංශවල ඒ වෛද්‍ය බෙහෙත් වර්ග ගබඩා කරන ආයතනවල දකින්නට ලැබෙන දෙයක්. ඒ විතරක් නෙමෙයි අපි සඳහන් කරන්නට ඕන ඔබතුමා විශේෂයෙන්ම මෙතන චෝදනා කර මහාචාර්ය සේනක බිබිලේ ගැන කතා කරලා එතුමාගේ වැඩපිළිවෙල ක්‍රියාත්මක කරන්න අසමත් වෙලා තිනවා. ඒකෙන් කිව්වේ මේකයි මේකෙන් උනේ මේකයි කියලා. මම කියන අයට වසර ගණනාවක් තිස්සේ මේ සේනක බිබිලේ වார்த்தාවේ අබමල් රේණුවක දෙයක්වත් කරන්න බැරුව කොන්දක් ඇතුව ඒ වැඩේට අත ගැහුවේ රාජිත සේනාරත්න ඇමතුමා විතර වත්මන් ආණ්ඩුවේ සෞඛ්‍ය ඇමතිවරයා විතරේ කියන එක මම පැහැදිලිව කියනවා. ඒ විතරක් නෙමෙයි ඔබතුමා දන්නවා මේ තත්ත්වයන් තුල බාල ඖෂධ පිළිබඳව ඒ වගේම කොළඹ විශ්වවිද්‍යාලයේ අධිකරණ වෛද්‍ය ඒ වගේම මම හිතනවා කලින් අන්තරායකාරක ඖෂධ පාලක මණ්ඩලයේ සභාපතිවරයා මහාචාර්ය රවීන්ද්‍ර ප්‍රනාන්දු මහත්මිය කියලා තිනවා ඖෂධ විසවීම නිසා 10000ක් පමණ රෝහල් ගත වෙනවා කියලා. මේකෙන් 100ක් මිය යනවා. මම දැක්ක පහුගිය කාලේ ගරු ඇමතුමනි කරාපිටිය රෝහලෙත් එක්තරා දැරිවියක් පහුගිය කාලේ මිය ගියා ඖෂධ විස වෙලා. අන්න ඒක පිළිබඳවත් සැලකිලිමත් වෙන්න ඕන. සමහර ඖෂධ පිළිබඳව පාවිච්චියේ පිළිබඳව වෛද්‍යවරුන්ගේ උපදෙස් ගන්නෙ නැහැ සමහරු. සමහර වෛද්‍ය උපදෙස් වලට පිටින් ගිහිල්ලා මෙවැනි කනගාටුදායක තත්ත්වයකට පත් වෙලා තියෙනවා. මේ සම්බන්ධයෙන් විශේෂ අවධානයක් යොමු කරන්න ඕන. ඒ වගේම සමහර බෙහෙත් වර්ග ගත්තම ශ්‍රී ලංකාවේ අපි දන්නවා සමහර බෙහෙත් වර්ග ලංකාවට ගෙන්න නේමයි ඉතාමත් බරපතල ප්‍රශ්න තිබෙනවා. ඔබතුමා දන්නවා එක බෙහෙත් වර්ග තියෙනවා බොහෝ විට අපි දැකලා තිබෙනවා ලංකාවෙන් රටකට අවශ්‍ය වෙන ඖෂධ වර්ග 2500න් 3000ක් අතර ප්‍රමාණයක් වෙන බව වාර්තා වෙන විට ඖෂධ වර්ග 15000ක් පමණ ආනයන කරනවා. ඒ වයින් ඇමොක්සලින් කියන බෙහෙත් වර්ගය විතරයි. එකසිය පනහක පමණ ප්‍රමාණයක් විවිධ නම්වලින් එනවා. දැන් බලන්න එකසිය පනහක් වර්ගේ එකසිය පනහකින් එන එකම ඖෂධීය ගුණය තිබෙන එකම ඖෂධීය ඒ තත්ත්වය තිබෙන ඇමොක්සලින් කියන බෙහෙත් වර්ගය වර්ග 150කින් ලංකාවට එනවා. දැන් අපේ සාමාන්‍ය ගම්බද එකම අහිංසක මිනිස්සු ගියාම තමහර ඊට දෙන ඒවා. දැන් මෙතන තව මාපියාවක් තියෙන ගරු අමාත්‍යතුමනේ ඔබතුමා හොඳින්ම දන්නෝ සමහර මේ කැන්වසින්ක දැන් අපි ගියාම රෝහල් වලට අපි ගියාම පෞද්ගලික යම් යම් රෝහල් වලට එක්කම චැනලින් සෙන්ටර්ස් වලට ගියාම අපි දන්නවා තයි ගහලි වෙලා ඒ වගේම බෑග් තියාගෙන පොලිමේ ඉන්නවා. මොකද සෙල්ෆ් රෙෆ්ලා මොකටද මේ බෙහෙත් වර්ග පිළිබඳව විශේෂයෙන්ම ඒ වෛද්‍යවරුන් ඒකට නම්මා ගැනීම සඳහා මේ තුල මේ මාපියාව නැති කරන්න ඕන. දැන් විදේශ රටවල් අපි දන්න විශාල වශයෙන් විවිධ රටවල් මේව පාලනය කරනවා. ඒකම වෛද්‍යවරුන්ට කැන්වසින් ගිහිල්ලා තමන්ගේ බෙහෙත් වර්ගය වටින බෙහෙත් වර්ගය දෙනවා. ඉතින් දෙයියාම්ඳුරනේ කියලා රෝහලට ගියාම මරණාසන්න වෙලාව ඉන්නාම වෛද්‍යවරු තමයි දෙවිවරු හැටියට අපි සලකන්නේ. එතුමල්ල ලියලා දෙන්නේ මොකද්ද ඒක ගන්න ඉඩමද එහෙම නැත්නම් මොනවද උගස් තියලා හරි අපි ලෑස්ති ඒකේ ඒ මුදල් කරලිවෙලා ගන්න. ඉතින් එවැනි තත්ත්වයකට පත් වෙනවා. නමුත් ඔබතුමා වර්ග 48ක ඖෂධ වර්ග 48ක මිල අඩු කිරීම තුලින් ඉතාමත් ලොකු ජයග්‍රහණයක් මේ රටේ ඇති කළා තිබෙනවා. ඒ වෙනස හැබැයි ඒක පාලනය වෙන්නට ඕන. දැන් මට මතක අජිත් මාන්නප්පේරුම ගරු මන්ත්‍රීතුමා කිව්වා වගේ සමහර මේ පනත් තුල තිබෙනවා අර එක කොට තැනක තිබෙන ෆාමසි 1යි 2යි තියෙන්න පුළුවන්. ඊට වැඩිය තියෙන්න බෑ. ඒ වගේ යම් යම් පාලනය කිරීම තුල නැවත වරක් මේ මාපියා වෙනවා. ඒ නිසා අපි පැහැදිලිව කියන්නට ඕන බෙහෙත් වර්ග ගැනීම සඳහා අවශ්‍ය වැඩපිළිවෙලේදී ඒ නියාමනය තියෙන්නට ඕන. විශේෂයෙන්ම ඒවයි පාරිභෝගිකයට නැත්තම් ඒ රෝගියාට රෝගින්ගේ ඥාතීන්ට ඒක ලබා ගන්න පුළුවන් ඉතාමත් සහන මිලම දෙන්න. ඔබතුමා සමහර වෙලාවට මේක වැඩි කරාට සමහර වෙලාවට මේවා අඩු කරන්න වැඩපිළිවෙලක් ක්‍රියාත්මක කරාට ඒවා ජනතාව අතරට යන යම් යම් ප්‍රශ්න තිබෙනවා. ඒක හැමතැනම මේ කළු කඩ බිහි වෙනවා. ඒ තුලින් සමහර අවස්ථාවලදී බෙහෙත් වර්ග සමහර අවස්ථාවලදී දැන් රෝහල් වල තියෙනවා හැම බෙහෙතක්ම සමහර බෙහෙත් නැහැ රෝහල් වල. ඒව ගන්න විශාල මුදලක් යනවා. ඒ නිසා අඩු ගානේ මේ වගේ ශික්ෂණ රෝහලක් තිබෙන තැන ඔබතුමාලා රාජ්‍ය ඔසුවල හදලා තියෙනවා. අපි ඉතාම සතුටු වෙනවා. නමුත් හැමතැනම රාජ්‍ය ඔසුවල නැහැ. විශේෂයෙන් මේ වගේ ශික්ෂණ රෝහල්, ඒ වගේම සල්ලි කර්ම කරන, ඒ වගේම විවිධ මං හිතනවා විශාලතම වශයෙන් රෝගීන් ඉන්න රෝහල් ආශ්‍රිත නගරවල රාජ්‍ය ඔසුවල වගේ ආයතනයක් අට වශයෙන්ම එළි වෙන තුරු නැත්තම් මම හිතන පෑ 24 විවෘත කරන්න පුළුවන් කමක් තිබෙනවා. ඒක ඉතාමත් වැදගත්. මොකද හැන්දෑවට සමහර වෙලාවට පාමසියක් හොයාගන්නේ මම දන්නවා ලංකගම කියන ගාල්ල දිස්ත්‍රික්කයේ ඈත පිට ඉඳලා සමහර වෙලාවකට ලෙඩෙක් ඇතුල් කරාට පස්සේ ඒ ලෙඩා ළඟ ඉන්න දෙන්නෙත් නැහැ. එයා ඉන්නේ ඒ වගේ නෙළුවා අර සිංහරාජ අඩවියේ. හැන්දෑව රෑ දෙකට අපිට දුරකථනයෙන් කතා කරලා කියනවා අනේ මන්ත්‍රීතුමා මේ බෙහෙත් ටිකක් ගන්න, මේ බෙහෙත් නැහැ දැන් රෝහලේ, ඒ නිසා මේ බෙහෙත් අරන් දෙන්න කියලා. අපි රෑ 10ට 12ට ඇවිල්ලා ගන්න තැනක් නැහැ සමහර වෙලාවට. අන්න එහෙම අවස්ථාවලදී දැඩි ලෙස සල්ලි තිබුණත් අවශ්‍ය ඖෂධ වර්ගය ගන්න අපට පාමසියක් හොයා ගන්න බැරි ප්‍රශ්නේ තිබෙනවා. සමහර බෙහෙත් වර්ග මුළු ගාල්ල නගරේ කොහෙවත් නැහැ. ඒකට එන්න ඕන කොළඹට එක තැනකට විතරයි. අන්න එහෙම බෙහෙත් වර්ගත් තිබෙනවා. අන්න ඒ නිසා අපට පුළුවන්කමක් තිබෙනවා නම් රාජ්‍ය ඔසුහල මාර්ගයෙන්ම විශේෂයෙන්ම දේශීය ඖෂධවලට මූලිකත්වයක් දීලා කටයුතු කරන්න අර කලින් මන්ත්‍රීවරු පෙන්නලා දීපු ආකාරයට ඔබතුමාට පුළුවන්කමක් තිබෙනවා නම් මේ ඖෂධ වර්ග පිළිබඳව විශේෂයෙන්ම මෙවැනි වැඩපිළිවෙලක් ක්‍රියාත්මක කරන්න පුළුවන්කමක් තියෙන ඔබතුමා බොහෝ විට මේම පාලන මිල පිළිබඳව ඔබතුමාලා විශේෂයෙන්ම නියෝගයක් දීලා ඒ තැන්වල මේ පාලන මිල පිළිබඳව මිල දර්ශනයක් නිකුත් කරලා තිබෙනවා. ඒක සමහරට රාජ්‍ය ඔසුහල්වල සහ අනිත් තැන්වල සාමාන්‍ය පාමසියවල පුළුවන්කමක් තිබෙනවා නම් එදිනෙදා පාවිච්චි කරන විශේෂිත ඖෂධ වර්ග වල මිල ගණන් යම්කිසි ප්‍රදර්ශනය කරන්නට වැඩපිළිවෙලක් ක්‍රියාත්මක කරනවා නම් ඒක ඉතාමත් වැදගත් කියලා අපි පැහැදිලිව ප්‍රකාශ කරනවා. ඒ විතරක් නෙමෙයි ඔබතුමා වෛද්‍ය සැපව මන්සෙට වියදම් කරපු මුදල ගත්තත් අද කියන සෞඛ්‍යයට දෙයියන්ගේ පිහිටයි අධ්‍යාපනය ඉවරයි කතා කරන ගරු මන්ත්‍රීතුමන්ලා අපි කියනවා තමුන්නාන්සේලා 2005 ඉඳලා මේ රටේ සෞඛ්‍ය ක්ෂේත්‍රයේ සෞඛ්‍ය මිලදී ගැනීම සඳහා උපකරණ සහ ඖෂධ වර්ග වලට වියදම් කරපු මුදල වැළුවත් තමුන්නාන්සේලාට වඩා 7 ගුණයක් වැඩි කරලා තිනවා. මෙතන ඉන්න තාරක මන්ත්‍රීතුමා 2005 මිලියන 7100 2014 වෙනකොට මිලියන 45576යි 2018 වෙනකොට ඒක මිලියන 45523ක් වෙලා තිනවා. මෙතනම පේනවා ඔබතුමාලේ කාලේ වෙනකොට මම දන්නවා 2013 ට වඩා දෙගුණයකට ආසන්න ප්‍රමාණයක් දෙදස් දොළහ වෙනකොට මිලියන දාහත්දාහයි. දෙදස් දහතුන වෙනකට ඇස්තමේන්තුව තිබුණේ විසිපන්දාහයි. අද මේක 45523ක් වෙනවා. මේකෙන්ම පැහැදිලුව පේනවා මේ රටේ සෞඛ්‍ය ආරක්ෂණ සඳහා නීරෝග යෝගම ආරක්ෂා කිරීම සඳහා ලෙඩ සනීප කිරීම සඳහා අමාත්‍යංශයේ මොනතරම් වැඩපිළිවෙලක් ක්‍රියාත්මක කරනවද කියලා. මේව සමහර වෙලාවට පේන්නේ නැහැ මේක. ඇඟට දැනින් නැතුව ඇති. හැබැයි මැරෙනකොට තමයි ඇඟට දැනින්නේ. මොකද වැඩි පිරිසක් ඩෙංගු සඳහාත් වැඩ පිළිවෙලක් ක්‍රියාත්මක කරලා තියෙනවා. ඩෙංගු කියන වසංගත එනකොට කවුරුත් හිටියේ රට ඉවර වෙයි කියලා. නමුත් එතුම විශාල ව්‍යාපෘතියක් හැදුවා. හැම ගමකම දැන් අපි හැම මන්ත්‍රීවරයෙක්ම අඩු ගානේ අපේ කොට්ටාසෙන් 10ක්වත් දාලා තිනවා ඩෙංගු මර්ධන වැඩපිළිවෙලට. ඒක ප්‍රාදේශීය නෑ. ඔබතුමාට කියන්න ඕන ප්‍රාදේශීය සෞඛ්‍ය කාර්යාලවල දිනපතා ගිහිල්ලා ඇවිදලා ගෙවල්වලට ගිහිල්ලා ලේඛනයක් හදාගෙන මම දන්නවා ඒ අවස්ථාවල්දී
මන්ත්‍රීතුමා ඔබතුමාට තව මිනිත්තු දෙකක් කාලයයි තියෙන්නේ.
නිසා ඔබතුමාලට විවේචනය කරන්න පුළුවන් ඕනතරම් විවේ බෝඩ් නෙමෙයි. තමුනාංශ එන්න ඕන නම් බලන්න යන්න. මෙතුමා මේ වගේ වැඩපිළිවෙළ ව්‍යාපෘතියක් හදලා තිනවා. ඩෙංගු වසංගතය මෙහෙන් තුරන් කරන්න අවශ්‍ය ව්‍යාපෘතියක් හදලා ඒකට බල හමුදාවක් ගෙනල්ලා ගොවි හමුදාව ඒ වගේ බල හමුදාවක් කළ මැරේරියාවට හැදුවා වගේ හමුදාවක් ගෙනල්ලා ගෙයින් ගෙට යනවා. පිළිකණු ගාන යනවා ඒ තරුණයෝ. ගිහිල්ලිවල මේවා ඉතාමත් මොහොතින් ඒක මර්ධනය කරන්න වැඩපිළිවෙලක් කළා තියෙනවා. තමුනාංශල හිතුවේ ඩෙංගුලිම ආණ්ඩු ඉවරේ කිව්වා. දැන් ඉවරේ කිව්වා. වසංගතේ මේවා අපි ගෙනෑපුවා නෙමෙයි. කුණු කඳු ඇති කළා තමුනාංශල ගෙනෑපුවා. අපිට තමයි ඒව හොදන්න වෙලා තිබුණේ. ඒ විතරක් නෙමෙයි මම විශ්වාස කරන ඉදිරියේදී විශාල වැඩපිළිවෙලක් ක්‍රියාත්මක කරන්න තිබෙනවා. සෞඛ්‍ය අංශ තුල කවුරු මොනව කිව්වත් දකුණු ආසියාවේ නෙමෙයි විශේෂයෙන්ම ඉතාමත්ම මං හිතනවා මරණ සංඛ්‍යාව අඩු, බිලිඳු මරණ සංඛ්‍යාව අඩු, ඒ වගේම හොඳ සෞඛ්‍ය පහසුකම් තියෙන රටක් හැටියට තමයි අද ශ්‍රී ලංකාව ප්‍රචලිත වෙලා තියෙන්නේ. ඒව ගැන තමුන්නාන්සල කතා කරන්නේ නැහැ. ඒව කාලයක් තිස්සේ මේ රටේ සෞඛ්‍ය ක්ෂේත්‍රයේ වෛද්‍යවරුන්ගේ, වෛද්‍ය විශේෂඥයන්ගේ එක්කම තමුන්නාන්සල ආණ්ඩු කාලෙත් යම් සේවාවක් කර අපි කියන්නේ නැහැ නෑ කියලා. හැබැයි අපි කරපු සේවාව තමුන්නාන්සල වගේ දහ ගුණයක සේවාවක් අපි ඉෂ්ට කරලා තිනවයි කියන එක මම විශේෂයෙන්ම මතක් කරමින් අද මේ අවස්ථාව ලබා දීම සම්බන්ධයෙන් අපි ස්තුතිවන්ත වෙමින් ගරු රාජිත සේනාරත්න මැතිතුමාට එඩිතර තීරණ අනගනිපු නායකෙක් හැටියට අපේ මම හිතන තමුන්නාන්සයට ඉදිරියේදීත් මේ පරිවර්තනය මම හිතන ඉතාමත්ම ඉක්මනින් ඒක වෙනසක් ඇති කළා මේ රටේ හැම කෙනෙක්ම නිරෝගීමත් ජනතාවක් බවට පත් කළා. අඩු මරණ සංඛ්‍යාවක් තිබෙන, අඩු බිලිඳු මරණ සංඛ්‍යාවක් තිබෙන, අඩු ගැබිනි මරණ සංඛ්‍යාවක් තිබෙන රටක් බවට එක්කම පෝෂණය තත්ත්වයේ නගා සිටවන මන්ද පෝෂණය තුරන් කරන මම හිතන රටක් බවට පත් කරන්න පුළුවන්කමක් ලැබෙයි කියලා මා විශ්වාස කරමි. මගේ කතාව අවසන් කරන බොහොම ස්තුතියි.
බොහොම ස්තුතියි මන්තුමා. ඊළඟට ගරු තිලක රාජවන්තතුමා ඔබතුමාට මිනිත්තු 9ක කාලයක් තියෙනවා.
Honorable presiding member, thank you very much for the opportunity for given me to take part in this debate. Since our honorable minister carefully listening to our speeches, just I am going to continue my speech in my mother tongue. I hope our honorable minister will use the headphone for my speech of the rest of my speech, since my people who are listening to my speeches, they don't have the headphone facilities. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, சுகாதார அமைச்சின் மிக முக்கியமான விவாதம் ஒன்றில் உரையாற்றுவதற்கு வாய்ப்பளித்தமைக்காக முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சூழலிலே என்னை சூழவும் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு சகோதர பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். சற்று நேரத்திற்கு முன்பதாக அவர்கள் அமர்ந்திருந்த சூழலிலே நடைபெற்ற விவாதத்தில் அவர்களுக்கும் சுகாதார பிரதியமைச்சருக்கும் இடையே நடைபெற்ற அந்த விவாதத்தை பார்த்து அந்த விவாதத்தில் பேசிய விவரங்களை அதற்கு அமைச்சர் பதிலளித்த விதத்தை கண்டு நான் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தேன். எந்த அளவுக்கு இந்த அமைச்சர் மிகவும் கவனமாக ஒவ்வொரு உறுப்பினர்களதும் பிரச்சனையும் கவனத்தில் எடுத்து அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகளுக்கு உரிய தீர்மானங்களை பெற்றுக் கொடுக்கிறார் என்பது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதே நேரம் அது ஒரு சண்டையாக கூட நடைபெற்றது இரண்டு தரப்பினருக்கும். ஆனால் அந்த சண்டை ஜனநாயக பூர்வமானதாக கருத்துக்களினூடாக பரிமாறப்பட்ட சண்டையாகவும் நான் அவதானித்துக் கொண்டிருந்தேன். அதே நேரத்தில் நான் பிரதிநிதித்துவம் வைக்கக்கூடிய நுவரெலியா மாவட்டத்தில் இதே சுகாதாரத்துறை சார்ந்து இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சண்டை ஜனநாயக பூர்வமானதாக அல்ல. அங்கே கடந்த வாரம் ஒரு மாகாண சபை உறுப்பினர் அமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு வந்திருக்கும் என நினைக்கிறேன், கொட்டகலை வைத்தியசாலையில் வைத்தியர்களை அடிக்கச் சென்று அவர்களை தாக்குதலுக்குள்ளாக்குவதற்கு சென்று பல்வேறு பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இது அரசியல்மயப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பதாக இதே பாராளுமன்றத்தில் அமைச்சர்களாக இருந்தவர்கள் தங்களது சண்டித்தனத்தை அங்கே வைத்தியசாலைகளை காட்டியிருக்கிறார். இது இந்த பிரச்சனைகளின் காரணமாக அவர்கள் நினைக்கிறார்கள் சண்டித்தனம் காட்டுவதன் ஊடாக தங்களது பிரச்சனைகளை அதற்கு தீர்வுகளை பெற்றுவிடலாம் என. நாங்கள் நினைப்பது அவ்வாறல்ல, குறிப்பாக நான் நினைப்பது அவ்வாறல்ல. இந்த சண்டித்தனம் காட்டுவதன் ஊடாக அடிமட்டத்தில் உள்ள அதிகாரிகளுடன் அல்லது மக்களுக்கு சேவையாற்றுகின்ற வைத்தியர்களுடன் சண்டித்தனம் காட்டுவதன் ஊடாக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது. பாராளுமன்றம் இருக்கிறது, பாராளுமன்றத்தில் இங்கே எமக்கு ஆதரவளிக்கக்கூடிய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அமைச்சர்கள் இருக்கிறார்கள். உங்களிடம் பிரச்சனைகளை முன்வைத்து தான் நாங்கள் தீர்வு காண வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த தோட்டத்துறை சுகாதாரம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பல நெடுங்கால பிரச்சனையை நான் இந்த சபையில் பலமுறை எடுத்துயர்த்திருக்கிறேன். கடந்த ஒரு விவாதத்திலும் கூட விவாத நேரத்தில் அமைச்சரவர்கள் இந்த சபையில் இல்லாத சந்தர்ப்பத்தில் நான் உரையாற்றிவிட்டு அமைச்சரவர்களை சந்தித்து தனிப்பட்ட முறையில் உரையாடினேன். இந்த தோட்டத்துறை மருத்துவம் தொடர்ச்சியாகவும் 200 வருட காலமாக அரசாங்க பொறுப்பில் இல்லாது தனியே அது ஆர்பிசி கம்பெனிகளிலும் பெருந்தோட்ட கம்பெனிகளின் பொறுப்பில் இருப்பதன் காரணமாக அங்கே பல சுகாதார பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இருக்கின்றது. இன்றைய நாட்டின் புள்ளி விவரங்களை எடுத்துக்கொண்டால் மந்தபோசாக்கு, வேறு விதமான நோய்கள், இரத்தசோகை போன்ற பல்வேறு சுகாதார குறிகாட்டிகள் பெருந்தோட்ட பகுதிகளிலே தொடர்ச்சியாக அதிகமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் பலமுறை சுட்டிக்காட்டியிருக்கிறோம். இது வெளிப்படையாக தெரிகின்ற உண்மையும் கூட. இதற்காக நாங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை நாங்கள் எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த அரசியல் அங்கீகாரத்தை அதிகாரிகளிடம் சண்டித்தனம் காட்டாது. நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக என்னால் இயன்றவரை சில முயற்சிகளை எடுத்திருக்கிறேன். அந்த முயற்சிகளை இந்த சபையில் முன்வைப்பதனூடாக அமைச்சரிடம் சில கோரிக்கைகளை முன்வைக்கலாம் நினைக்கிறேன். இந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் பாராளுமன்றத்திலே, இந்த 8வது பாராளுமன்றத்திலே புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட செக்டோரல் ஓவர்சைட் கமிட்டி என சொல்லப்படுகின்ற துறை சார்ந்த மேற்பார்வை குழு, சுகாதாரம், வீடமைப்பு, சமூக நலன்புரி சார்ந்ததாக அந்த குழுவிலே நானும் ஒரு அங்கத்தினராக இருக்கின்றவன் என்ற வகையிலே சுகாதார விடயத்தில் குறிப்பாக இந்த பெருந்தோட்ட சுகாதாரத்தை தேசியமயப்படுத்துவதற்கு அரசமயப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கும் விதமாக அமைச்சருக்கு உதவி அளிக்கின்ற வகையில் நான் அதில் உபகுழு ஒன்றை கோரி அந்த உபகுழுவின் தலைவராக இருந்து செயற்பட்டு கடந்த 1.5 வருட காலத்திற்கு மேலாக பல கூட்டங்களை நடத்தி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய பொறுப்பானவர்களை அழைத்து நான் பல்வேறு பேச்சுவார்த்தைகளை நடத்தி இதற்கான உடன்பாட்டினை இந்த பாராளுமன்றத்தின் உச்சசபையான பாராளுமன்றத்தின் குழு அறையிலே நாங்கள் எட்டியிருக்கிறோம். அந்த வகையில் சுகாதார அமைச்சின் அதிகாரிகள், குறிப்பாக பணிப்பாளர் உள்ளிட்ட பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட அதிகாரிகள், அதேபோல சுகாதார அமைச்சில் இருக்கக்கூடிய எஸ்டேட் அண்ட் ஏர்பன் யூனிட், தோட்டம் மற்றும் நகர சுகாதார பிரிவு, அதேபோல இப்போதைக்கு தோட்ட சுகாதார பகுதிக்கு பெருந்தோட்ட சுகாதார பகுதிக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய பிளான்டேஷன் ஹியூமன் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் என சொல்லப்படிய PHDT, அந்த PHDT நிறுவனத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மலைநாட்டு புதிய கிராமங்கள் உட்கட்டமைப்பு சமுதாய அபிவிருத்தி அமைச்சு, அதேபோல மாகாண சுகாதார பணிப்பாளர்கள், பிராந்திய சுகாதார ரீஜினல் டைரக்டர்ஸ், பிராந்திய சுகாதார பணிப்பாளர்கள், அதேபோல இப்போதைக்கு அந்த தோட்டத்துறையிலே சுகாதாரத்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய வைத்தியர்கள் மட்டத்தில் இருந்து செயற்படக்கூடிய EMS எனப்படுகின்ற தோட்ட சுகாதார அதிகாரிகளின் சங்கம், இவர்கள் அனைவரையும் அழைத்து அதேபோல இந்த தோட்டத்துறை சார்ந்து இந்த பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கேகாலை மாவட்டம், ரத்தினபுரி மாவட்டம், மாத்தளை மாவட்டம் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அந்த சபைக்குள் அவர்கள் அந்த குழுவில் அங்கத்தினர்கள் அல்லாத போதும் அவர்களையும் வரவழைத்து இத்தனை அக்கறையாளர்களையும் கொண்டதாக தொடர் கலந்துரையாடலை நடத்தி நாங்கள் ஒரு அறிக்கையினை தயார் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த அறிக்கையின் முடிவாக இந்த கலந்து கொண்ட அத்தனை அக்கறையாளர்களினதும் கருத்தாக இருப்பது இந்த தோட்டத்துறை சுகாதாரத்தை நிச்சயமாக அரசாங்கம் பொறுப்பேற்று தேசியமயமாக்கி அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதாக இருக்கிறது. இது இதற்கு முன்பதாக 2006 இதே பாராளுமன்றத்தில் பேசப்பட்டு அமைச்சரவை தீர்மானம் ஒரு நிறைவேற்றப்பட்டு ஏறக்குறைய 50 வைத்தியசாலைகளை அரசாங்கம் பொறுப்பேற்று நடத்துவதாக உறுதியளித்து அதில் 40 அளவான வைத்தியசாலைகளை பொறுப்பேற்று அதில் இப்போது 30 மாத்திரமே செயற்பாட்டில் உள்ளதென்றும், அவ்வாறு செயற்பாட்டில் உள்ள வைத்தியசாலைகள் பல்வேறு குறைபாடுகளுடன் இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்பது தொடர்பான கவனத்தையும் நாங்கள் பெற்றிருக்கிறோம். இந்த கட்டத்தில் நாங்கள் நினைத்தது 2006 அது சாத்தியமாவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அப்போது மதுரை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தற்போதைய அமைச்சர் நிமார் சிறிபாடி சில்வா அவர்கள் சுகாதார அமைச்சராகவும், அதே மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் இப்போதும் இந்த சபையில் அங்கம் வைக்கும் வடிவேல் சுரேஷ் அவர்கள் அப்போது சுகாதார பிரதியமைச்சராகவும் இருக்கின்ற பொழுது அந்த தீர்மானங்களை அவர்கள் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்ற வகையிலே தீர்மானத்தை எட்டி பதுளை மாவட்டம் சார்ந்து ஓரளவு அந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதற்கு பின்பதாக 2010 அந்த அரசாங்கம் கலைக்கப்பட்டு வேறு அரசாங்கம் வந்ததற்கு பின்னர் அது கைவிடப்பட்டு அந்த திட்டம் முற்றுமுழுதாக கைவிடப்பட்ட நிலையில்தான் இன்று இருக்கிறது. இங்கே பலர் பல செய்திகளையும் அவதானிக்கிறோம். அந்த திட்டம் முழுமையாக நிறைவேறாத 300 மேற்பட்ட வைத்திய நிலையங்கள், வைத்திய சாலைகள் அல்ல, வைத்திய நிலையங்கள் அங்கே காணப்படுகின்றன. எனவே அவனை
ஹானரபிள் மெம்பர் யூ ஹேவ் 2 மோர் மினிட்ஸ்.
ஐ வில் கெட் ஹானரபிள் வேலுக்குமார் எம்பிஸ் டைம் ஆல்சோ லிட்டில் பிட் இஃப் ஐ வாண்ட். அதனை நாங்கள் ஒன்று சேர்த்திருக்கோம். இந்த குழுவின் அறிக்கை தயார் செய்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்திலே கௌரவ பிரதமர் அவர்கள் இந்த மலைநாட்டு தமிழ் சமூகத்தின் விவகாரங்களை அலசி ஆராய்ந்து அதற்கு தீர்வு காண்பதற்கான ஒரு விசேட குழுவை நியமித்திருக்கிறார். அந்த குழுவின் அங்கத்தினராக நானும் கலந்து கொண்டு கடந்த வாரம், கடந்த மார்ச் மாதம் 8 பிரதமர் அவர்களின் காரியாலயத்திலே அவருடன் உரையாடுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அதிலும் நாங்கள் இந்த விடயத்தை எடுத்தும்போது அவரும் அந்த அறிக்கையை கோரியிருந்தால் தங்களது அமைச்சரின் மேலான கவனத்திற்கும் இதனை கொண்டு வந்து இந்த வேலைத்திட்டத்தை நாங்கள் முன்னெடுப்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் செய்யுமாறு எங்களிடம் பணித்திருக்கிறார். எனவே நான் நினைக்கிறேன், ஒரு திறந்த மனதுடன் மக்களுக்கு சிறந்த சேவையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்துடன் பல்வேறு பிரச்சனைகளும் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு செயற்படக்கூடிய அமைச்சர் ராஜித சேனாரத்ன போன்றவர்கள் இந்த உரிய பொறுப்பில் இருக்கும்போதுதான் எங்களது இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இது தொடர்பாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் அமைச்சர் அவர்கள் இதற்கான நடவடிக்கை எடுப்பதாக எங்களுக்கு உறுதியளித்திருக்கின்ற போதும் கூட இன்னும் அதற்கான எந்த விதமான சமிஞ்சையும் எங்களுக்கு கிடைக்காத நிலையில் நாங்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். ஏனைய மாவட்டங்களில், கிழக்கு மாகாணத்தில், அதேபோல வடக்கு மாகாணத்தில் செயற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கூடிய வேலை திட்டங்களை அவதானிக்கும் போது அங்கே பில்லியன் கணக்கிலே தொகைகள் பற்றி பேசப்படுகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த வேண்டுகோளை வைப்பது, இன்னும் 200 காலமாக இவ்வாறு இருந்த அந்த சுகாதார முறைமை மாற்றம் கண்டு அந்த மக்களையும் தேசிய நீரோட்டத்தில் இணைத்து, குறிப்பாக சுகாதாரம் என்பது அடிப்படையான ஒரு விடயம், அதனை ஒரு கொள்கை திட்ட அடிப்படையில் இதனை இந்த பெருந்தோட்டத்துறை கீழாக இருக்கக்கூடிய, தனியார் கீழாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சுகாதாரத்துறையை அரசமயப்படுத்துவதற்கு, அரச பொறுப்பில் அதனை கொண்டு நடாத்துவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். அந்த வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு பொருத்தமான ஒரு ஆளுமையாக, பொருத்தமான ஒரு அமைச்சராக நான் ராஜித சேனாரத்ன அவர்களை நான் பார்க்கிறேன். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் நான் இதனை அவதானத்திற்கு அமைச்சரின் அவதானத்திற்கு கொண்டு வந்து இந்த அறிக்கையை உத்தியோகபூர்வமாக பாராளுமன்றத்தினூடாக என்னால் சமர்ப்பிக்க முடியும். அதே போல் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களது அமைச்சு மட்ட அதிகாரியுடன் தொடர்பு கொண்டு இது தொடர்பாக நடந்திருக்கக்கூடிய வேலை திட்டங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதற்கு அவசியமான தேவைப்பாடுகள் இருக்குது. அமைச்சர் திகாம்பரம் அவர்கள், மலைநாட்டு புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அமைச்சர், நாங்கள் அந்த சபைக்கு, அந்த குழுவுக்கு அழைத்து அவரிடம் சில கோரிக்கைகள் பற்றிய உதவிகளை நாங்கள் கேட்டிருந்தோம். குறிப்பாக அந்த வைத்தியசாலைகளுக்கு செல்லும் வீதிகளை புனரமைத்து தருமாறு விடுத்த வேண்டுகோளின் அடிப்படையில் இதுவரை மலையக மாவட்டங்களில், பெருந்தோட்ட மாவட்டங்களில் 12 வீதிகளை அடையாளம் கண்டு கடந்த வருடம் அவர் புனர்நிர்மாணம் செய்வதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார். அதேபோல பெருந்தோட்ட அமைச்சோடு இணைந்து நாங்கள் வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய வைத்திய நிலையங்களை விஸ்தரிப்பதற்கு மாகாண சுகாதார அதிகாரிகள் தயாராக இருக்கின்ற போதும் கூட அங்கே தோட்ட கம்பெனிகள் அதற்கு இடமளிப்பதில்லை என்கின்ற குற்றச்சாட்டை அவர்கள் இந்த குழு அறையில் எங்களிடம் முன்வைத்தார்கள். எனவே நாங்கள் பெருந்தோட்ட அமைச்சோடு கலந்துரையாடி வைத்தியசாலைகளுக்கு உரிய நிலங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அதே போல வைத்தியர்களை அங்கே நியமிப்பதாக இருந்தால் அவர்களுக்கு தங்குமிட வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுக்க தேவை இருக்கிறது. இவ்வாறான சிக்கல்களை நிவர்த்திக்கப்படும் போதுதான் நடைமுறையில் இந்த வைத்திய முறைமை, அரச வைத்திய முறைமை, சுகாதார முறைமை பெருந்தோட்ட பகுதிகளுக்கு சென்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஒரு உட்கட்டுமான வசதிகளோடு இந்த முறைமை மாற்றப்படுவதாக இருந்தால் அரச மட்டத்தில், தேசிய மட்டத்தில் ஒரு தேசிய கொள்கை திட்டம் வகுக்க வேண்டியிருக்கிறது. அதனை சரியாக அடையாளம் காண வேண்டியிருக்கிறது. இந்த நாட்டில் வசிக்கக்கூடிய மக்களில் சுமார் 1 மில்லியன் மக்கள் பெருந்தோட்டத்துறை சார்ந்து வாழ்க, அங்கே வாழக்கூடிய தொழிலாளர்களின் எண்ணிக்கை 2 லட்சம் அல்லது 3 லட்சம் அளவாக இருந்த போதும் கூட அவர்களோடு தங்கி வாழ்பவர்கள், அவர்களோடு இணைந்ததாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் அந்த மருந்தகங்களையோ அல்லது அந்த சிறிய வைத்தியசாலைகளையோ நம்பியிருக்கிறார்கள். எனவே அத்தனை லட்சத்தை தாண்டி 10 லட்சம் அளவான அந்த இருக்கக்கூடிய அந்த மக்களின் சுகாதார வசதி என்பது தேசிய சுகாதார முறைமையிலிருந்து தனித்துவிடப்பட்டிருக்கிறது என்பது இந்த நாட்டில் அந்த மக்கள் சுகாதார ரீதியாக தனித்துவமாக கையாளப்படுவது வேதனைக்குரிய விடயம். எனவே இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள், நாங்கள் அதற்குள்ளிருந்து வந்தவர்கள், நான் அத்தகைய ஒரு வைத்தியசாலையில் பிறந்தவன், அந்த வேதனை எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் எவ்வாறான சூழலில் பிறந்து வளர்ந்திருக்கிறோம், யார் எங்களுக்கு கவனிப்பாராக இருக்கிறார்கள். இதுவரை காலமும் இஎம்ஏ என சொல்லப்படுகின்ற அந்த மருத்துவர்கள் தான், அந்த தோட்ட வைத்திய அதிகாரிகள் தான் இந்த துறையை நடாத்தி வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க வேண்டும். அதே சந்தர்ப்பத்தில் இன்று ஞாபகப்படுத்த வேண்டும், இனிவரும் காலங்களில் அந்த இஎம்ஏ எனப்படுகின்ற தோட்ட வைத்திய அதிகாரிகள் வருவதற்கான அந்த பரீட்சை முறையும் இந்த நாட்டிலே நிறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே எதிர்வரும் காலத்தில், பத்தாண்டு காலத்தில் ஒரு பெரிய சவால் காத்திருக்கிறது. இந்த இஎம்ஏ முறைமையும் இந்த நாட்டில் இல்லாமலாக்கப்பட்டு, அரச வைத்திய முறைமையும் இந்த துறைக்குள் உள்வாங்கப்படாதிருந்தால் இன்னும் ஒரு 10 வருட காலத்தில், இப்போது இருப்பவர்கள் அவர்கள் தொழிலை விட்டு செல்கின்ற வயது வருகின்ற பொழுது இந்த பெருந்தோட்ட சுகாதார முறைமைக்கு என்ன நடக்கும் என்கின்ற பாரிய கேள்வி இருக்கிறது. எனவே இது இன்று நான் இந்த பாராளுமன்றத்திலே உங்களது கவனத்தையும் பெற்று எனது உரையை மிக விரிவாக ஆற்றியதன் பிரதான காரணம், நாங்கள் நீண்டகால நோக்கில் பார்க்க வேண்டியிருக்கிறது, இது மிக முக்கியமான பிரச்சனையாக பேச வேண்டியிருக்கிறது. இத்தகைய பிரச்சனைகளை நாங்கள் மேல்மட்டத்தில் வைத்துக்கொண்டு அடிமட்ட அதிகாரிகளோடு, அங்கே வைத்தியர்களோடு சண்டித்தனம் காட்டி அங்கே பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்கு அரசியலை பயன்படுத்துவது என்பது எந்த விதத்திலும் நாட்டில் இப்போது இந்த நாடு சென்றிருக்கக்கூடிய நிலையில் ஒரு சகவாழ்வை குழப்புகின்ற விடயமாக மாறிவிடும், அது வேறு திசைக்கு திரும்பிவிடும். அத்தகைய சூழ்நிலைகளை நாங்கள் அடிமட்டத்தில் ஏற்படுத்தாது, உயர்மட்டத்தில் பாராளுமன்றம் அமைச்சரவையில் எடுக்கக்கூடிய தீர்மானங்களை நாங்கள் இவ்வாறு விபரமாக கலந்து பேசி தீர்மானித்து செயற்படுத்துவதனூடாக நல்ல ஒரு தீர்வை நோக்கி செல்லலாம் என்ற அடிப்படையிலேயே நான் இந்த கடந்த 1.5 வருட காலமாக பாராளுமன்றத்தில் வேறு விடயங்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விட தனிப்பட்ட முறையில் நான் இந்த விடயத்துக்காக அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து செயற்படுத்தி வந்திருக்கிறேன். எனவே இந்த அறிக்கையை விரைவில் உங்களுக்கு கையளிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். அதே போல பிரதமர் அவர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப அவரிடம் கையளிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். எனவே இந்த அறிக்கையை முழுமையாக பொறுப்பேற்று அதில் சொல்லப்பட்டவாறு நாங்கள் தீர்வுகளையும் கூட கண்டிருக்கிறோம். அந்த தீர்வுகளையும் அவதானித்து அமைச்சர் என்கின்ற வகையில் உங்களுக்கு இயலுமான வரையில் இதற்கான பரிந்துரைகளை ஏற்று எங்களையும் எங்களது ஆலோசனையும் பெற்று இந்த பெருந்தோட்ட சுகாதார முறையை தேசிய சுகாதார முறைமைக்குள் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தில் இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு எனது கோரிக்கையை செவிமடுத்தமைக்காகவும் அதற்காக வாய்ப்பளித்த தலைமை தாங்கிய உறுப்பினர் அவர்களுக்கும் அவரது நேரத்தை பயன்படுத்த ஒத்துழைத்த சகோதர பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
பூமஸ்ருதி கருமந்துமா. ஐட்டம் நம்பர் 1, ஹவுஸ் ஆஃப் கிரேஸ். விஷயங்க தேக்க புத்திமே தேப்பல சன்சோதர பணத் கெட்டும் பார்த்து தேவனி வர கியவீம சபாவைக்கது காரக சபாவர அஸ்வே. புத்திமே தேப்பல சன்சோதன பலவன வகந்திய சபாவகது
ஆய்,
தேவன வகந்திய சபாவகது
ஆய்,
துங்கன வகந்திய சபாவகது
ஆய்,
பிரஜாப்தி வகந்திய சபாவகது
ஆய்,
நாமய சபாவகது
ஆய்,
பார்லிமெண்ட் எலிரஸ். பணத் கெட்டும்பத காரக சபாவேதீ சலகா பலா சன்சோதன ரஹிதவ சம்மத கர்ணலத பவ தன்னுனு கெமத்துமே கரு அமாத்துமா.
பணத் கெட்டும்பத தன் துன்வரவ கியவிய யுத்தியாய் யோஜனா கரமி கெட்டும்பத்தை சோதுபத்திர முத்ரண தோஷ வியாக்கரண தோஷ அங்க தோஷ நிவர்த்தி கரகணி மகா அனுஷாங்கிக சன்சோதன சந்தா அவசர தினலிச தில்லாசினி
சபாவைக்கங்கது
ஆய்,
புத்திமய தேப்பல சன்சோதன பணத் கெட்டும் பத துங்கினி வர கியவா சன்சோதன ரஹிதவ சம்மத கர்ண லதபாவ தன்னனு கெமத்துமே